الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأصلي وأسلم على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. ഗണ്യത്തിൽക്കും മതിപ്പുമുറിയ സഹോദര സഹോദരികളെ, അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. നാം ഇന്ന് സിറന്ത ഇറവിൽ കൺമണി ഇറൈ തൂതർ മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അന്നാറിൻ വാഴ്ക്കൈ വരലാറ്റിലിരുന്ന് ഒരു சில விடயங்களை இந்த இடத்திலே படித்து செல்லக்கூடிய வாய்ப்பை அளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நாம் கடந்த வகுப்பில் ஹுதைபியா, சுல்ஹுல் ஹுதைபியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கான காரணம் என்ன என்பதை சற்று இந்த இடத்திலே பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைய அமர்வில் அந்த நிபந்தனை கைச்சாத்திடப்படுவதற்கு முன்னால், ஏற்கனவே நாம் சொன்னதை போன்றே குறைஷிகளுடைய முழு நோக்கமும் எதுவாக இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடன் மக்காவை நோக்கி உம்ரா செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த தோழர்களையும் உள்ளே நுழைய விடாமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும். ஏனென்றால் அது அவர்களுக்கு இருந்த ஒரு தன்மான சிக்கலாக இருந்தது. பின்னால் அரபிகள் எப்படி பேசிக்கொள்வார்கள்? முஹம்மத் மதீனாவிலே இருந்து படையெடுத்து வந்து குறைஷிகளை அவர்கள் கட்டுப்படுத்தி தன்னுடைய காரியத்தை முடித்து சென்று விட்டார் என்று மக்கள் பேசக்கூடாது என்ற ஒரு தன்மான சிக்கல் அந்த குறைசிகளுடைய உள்ளத்தில் இருந்த காரணத்தினால், ஏதாவது ஒரு வழிமுறையிலே அச்சுறுத்தல் செய்து அல்லது சமாதானமாக எப்படியாவது நபியை திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற முடிவிலே தான் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் என்ன செய்கின்றார்கள், பல பேச்சுவார்த்தைகளுக்கு அவர்கள் தயாரானார்கள். அதிலே முக்கியமாக ஏற்கனவே நாம் ஒரு சில பேச்சுவார்த்தைகளை சொன்னோம். அதிலே முக்கியமாக புதைல் என்று சொல்லக்கூடிய நபரை என்ன செய்கின்றார்கள், அனுப்பி வைக்கின்றார்கள் நபியுடன் பேசுவதற்காக வேண்டி. புதைல் என்று சொல்லக்கூடிய நபர் புதைல் இப்னு வர்கா அல் ஹுசாயி, ஹுசா கோத்திரத்தை சார்ந்த புதைல் என்று சொல்லக்கூடிய நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், ஹுசா கோத்திரத்தில் ஒரு நபரைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்து குறைஷிகளுடைய நிலைமையை அறிந்து வரும்படி அனுப்பினார்கள். ஆகவே அந்த ஹுசா கோத்திரத்தினர்களை பொறுத்தவரையில் நபியுடைய அந்த இரகசிய விடயங்களை சற்று அறிந்து வைக்கக்கூடியவர்களாகவும் கொஞ்சம் ஏதோ நபிக்கு நன்மை நாடக்கூடிய ஒரு கூட்டமாகவும் அவர்கள் இருந்தார்கள். அதை பின்னாலும் எங்களுக்கு பார்க்கலாம். அந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹாபாக்களுடைய அந்த அணியிலே ஹுசா கோத்திரத்தினர்கள் ஒன்றிணைவதை நாங்கள் பின்னால் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் ஹுசா கோத்திரத்தை சேர்ந்த புதைல் இப்னு வர்கா அல் ஹுசாயி என்று சொல்லக்கூடிய நபர் நபியிடத்திலே வருகின்றார்கள். அப்ப திஹாமா வாசிகள், திஹாமா வாசிகளில் இருந்த ஹுசா, அதாவது ஹுசா கோத்திரத்தினர்கள் தான் நபி அவர்களுடைய அந்த இரகசிய விடயங்கள் ஏதாவது நன்மை நாடக்கூடிய நல்ல ஒரு வகுப்பினர்களாக அவர்கள் இருந்த காரணத்தினால் அந்த புதையிலை அவர்கள் தெரிவு செய்து அனுப்புகின்றார்கள். புதையில் வந்து நபியிடத்திலே சொல்லுகின்றார்கள், நான் காபு புனுலு ஐயை பார்த்தேன், அவர்கள் ஹுதைபியாவுடைய அந்த நீர் தொட்டியுடைய இடத்திலே பெரும் படையுடன் அவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் வாலிப ஒட்டகைகளை அவர்கள் சுமந்து வந்திருக்கின்றார்கள். உங்களோட யுத்தம் செய்வதற்காக வேண்டி முழு தயாரில் இருக்கின்றார்கள். காபாவுக்கு உங்களை நுழைய விடாமல் உங்களை தடுப்பதற்காக வேண்டி முழு முயற்சியை செய்து கொண்டே யுத்தம் செய்யும் முடிவிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய கருத்து என்ன முஹம்மதே என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம். யாருடனும் பிரச்சனை படுவதற்காக சண்டையிடுவதற்காக வேண்டி நாங்கள் வரவில்லை. குறைஷிகள் அவர்களுடைய தற்காலிக நிலைமையை அவர்கள் உணர்ந்து நடந்து கொள்ளவும் வேண்டும். நபி அவங்க என்ன செய்தாங்க, முழுமையாக பணிந்து பேசவும் இல்லை, அதே நேரத்தில் யுத்தத்துக்கு தயார் என்பதை வழிகாட்டி பேசவும் இல்லை. இதுக்கு தான் ஹிக்மத் என்று சொல்றது. நபி அவங்க என்ன சொல்றாங்க, நாம் வந்திருப்பதே சண்டையிடுவதற்காக வேண்டி அல்ல, உம்ரா செய்வதற்காக வேண்டி. இதோ நாங்கள் எஹ்ராம் தரித்தவர்களாக இருக்கின்றோம், எங்களுடன் இந்த பலிப்பிராணிகள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே இது பெரிய அடையாளம், நாங்கள் யுத்தம் செய்வதாக இருந்தால் அதற்கான தயாரிலே யுத்தத்துக்கான ஆயுதங்களை நாங்கள் ஏந்தியவர்களாக தாங்கியவர்களாக வந்திருப்போம். இதோ நாங்கள் எஹ்ராம் அணிந்தவர்களாக எங்களுடைய பலிப்பிராணிகளை நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம், அதே நேரத்திலே குறைஷிகள் தங்களுடைய நிலைமையை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பல யுத்தங்களில் எங்களை அவர்கள் சந்தித்தார்கள், அதனால் அவர்கள் நொந்து போயிருக்கின்றார்கள். எங்களினால் அவர்கள் பல தாக்குதல்களுக்கு ஆளாகி பல தலைவர்களை அவர்கள் பலியிட்டு பலி கொடுத்து ஒரு சங்கடமான நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யுத்தங்கள் அவர்களிலே பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் விரும்பினால் நாங்கள் அவர்களோட ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்து கொள்வோம், அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன நிபந்தனை? என்னுடைய பிரச்சார பணிக்கு அவர்கள் தடையாக இருக்கக்கூடாது, முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. என்னுடைய காரியத்தை செய்வதிலே அவர்கள் எனக்கு முழு சுதந்திரத்தை தந்துவிட வேண்டும். நான் என்னுடைய பணியை செய்வதற்கு அவர்கள் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் அவர்களோட உடன்படிக்கை செய்வதிலே எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் அவர்களும் இந்த மக்கள் எல்லாம் இந்த சத்தியத்தை உணர்ந்தே இந்த அல்லாஹுடைய மார்க்கத்திலே நுழைந்திருப்பதை போன்று அவர்களும் நுழைந்தால் அது அவர்களுக்கு மிக சிறந்தது. அப்ப யுத்தம் தேவையில்லை, சமாதானமாக ஒரே கொள்கையிலே அனைத்து பேர்களுக்கும் அணிதிரலாம். அப்படியும் இல்லை, அதையும் மீறி அவர்கள் சண்டைதான் என்ற முடிவுலே, யுத்தம் செய்ய வேண்டும் என்ற முடிவுலே இருந்தால் யாருடைய கைவசம் என்னுடைய உயிர் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடைய கழுத்து துண்டிக்கும் வரை, துண்டிக்கப்படும் வரைக்கும், அல்லது அல்லாஹு தாலா அவனுடைய காரியத்தை முடிவு பண்ணி எங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும், அல்லது நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு என்னுடைய கழுத்து துண்டிக்கப்பட்டாலும் என்னுடைய சகாக்கள் அனைத்து பேர்களை இழந்தாலும் அவர்களை எதிர்த்து போர் செய்வதற்கும் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன். ஒரு அச்சுறுத்தல் துணியிலும் அவர்களுக்கு ஒரு நன்மையை சொல்லும் அந்த பாணியிலும் நபி அவர்கள் பேசி புதையிலை திருப்பி அனுப்பி விடுகின்றார்கள். இப்பொழுது புதையில் சொல்லிக் கொண்டு போகின்றார், நான் இதை குறைசிகளுக்கு நீங்கள் சொன்ன அதே விதத்திலே எத்தி வைப்பேன். போய் சொல்லுகின்றார்கள், இதோ குறைசிகளே, இன்னி கத் ஜேத்துக்கும் மின் இந்தி ஹாதர் ரஜுல் வஸமிஅதுஹு யகூலு கவுலன் ஃபஇன் ஷிஅதும் அரத்துஹு அலைக்கும். நான் அந்த மனிதரிடத்திலே இருந்து வந்திருக்கின்றேன், அவரே சொன்ன அந்த கூற்றுக்களை நீங்கள் விரும்பினால் நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கின்றேன். அப்பொழுது அங்கே உள்ள சில மடையர்கள் விவரம் அறியாதவர்கள் சொல்லிவிட்டார்கள், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம் என்ற மாதிரி பேசுறாங்க. மடையர்கள் என்ன செய்யறாங்க, நீங்க முகமது சொன்ன செய்திகள் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நாம் ஒரு முடிவுல இருக்கிறோம், அந்த முடிவை தான் நாங்க செயல்படுத்த போகின்றோம் என்று சொன்ன நேரத்தில் அங்க உள்ள விவேகியாக கொஞ்சம் நிதானமாக சிந்திக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், ஹாசிமா சமேதா, என்ன முகமது சொன்னார் சொல்லுங்க பாக்க என்று கேட்ட நேரத்தில் அவர் நபி அவர்கள் சொன்ன விதத்தை, சொன்ன விடயங்களை அதே முறையிலே சொல்லிவிடுகின்றார்கள். அப்பொழுது பார்க்கின்றார்கள் நிலைமை மோசம், முகமது இந்த இடத்துக்கு உள்ளே வருவதற்கு நாங்கள் தடுத்து ஏதாவது யுத்தம் செய்யும் அந்த நோக்கத்தில் இருந்தால் நாங்கள் இன்னும் ஒரு விளைவையும் பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். மீண்டும் மிக்ரஸ் இப்னு ஹஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதரையும் அனுப்புகின்றார்கள். மிக்ரஸ் இப்னு ஹஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய அவன் ஒரு தந்திரமான ஒரு மோசமான ஒரு மனிதன், அவனையும் நபி இடத்தில் அனுப்புகின்றார்கள். அந்த மனிதர் வரக்கூடிய அந்த தோற்றத்தை பார்த்து நபி சொன்னாங்க, ஹாதா ரஜுலுன் காதிர், இவன் ஒரு மோசடிக்காரன், இவன் ஒரு பயங்கரவாதி, இவன் ஒரு மோசடிக்காரன். இவன் வந்து நபி இடத்துல பேசின நேரத்தில் புதைலுக்கு சொன்ன அதே கூற்றை தான் சொல்லுகின்றார்கள், எந்த மாற்றமும் கிடையாது, எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது, நாங்கள் சண்டை இருவதற்கு வரவில்லை, உம்ரா செய்ய வந்திருக்கின்றோம், விரும்பினால் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்து எங்களுடைய காரியத்தில் எங்களுக்கு சுதந்திரத்தை அவர்கள் கொடுத்து விட வேண்டும், அதையும் மீறி யுத்தம் தான் என்றிருந்தால் ஒரு முடிவு வரும் வரைக்கும் நாங்கள் சண்டை செய்வதற்கும் தயாராகத்தான் இருக்கின்றோம் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார்கள். அதற்கு பின்னால் அல் ஹுலைஸ் இப்னு அல்கமா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் என்ன சொல்லுகின்றார்கள், தவுனு தவுனி ஆதிஹி, நான் போய் பேசி பார்க்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவரவருடைய திறமையை வைத்து சிந்திக்கின்றார்கள், முகமது இந்த இடத்துல கொஞ்சம் எங்களுக்கு தங்களுடைய திறமையினால் ஏதாவது சொல்லி அந்த வழியாகவே திருப்பி அனுப்பிவிடலாம் என்று முடிவெடுத்து அவரவருடைய திறமைகளை வைத்து பேசுகின்றார்கள். ஹுலைஸ் இப்னு அல்கமா சொல்லுகின்றார், எனக்கு ஒரு அவகாசம் தாருங்கள், நான் போய் பேசி பார்க்கின்றேன். நபி இடத்திலே அந்த ஹுலைஸ் வரக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹாதா ஃபுலான், இதோ ஹுலைஸ் என்று சொல்லக்கூடிய நபர் வருகின்றார். என தெரியாத மூஞ்சிகள் கிடையாது, எல்லாம் மக்காவுல அறிமுகமானவர்கள் தான். ஹுலைஸ் வருகின்றார், வஹுவ மின் கௌமின் யுஅத்திமூனல் புதுன ஃபபஸூஹா, இந்த ஹுலைஸ் வந்து மக்காவுல பலிப்பிராணிகளை கண்ணியப்படுத்தக்கூடியவர், ஒட்டகம் ஆடுகளை குர்பானி என்று சொல்லி அந்த காபாவுக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளை கண்ணியப்படுத்துறார். ஆகவே நீங்கள் அந்த அடையாளம் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் அப்படியே ஒரு வர வழியில் அப்படியே அனுப்புங்க. அவருக்கு விளங்கு, நாங்க எதுக்கு வந்திருக்கிறோம், நாங்க எதுக்கு வந்திருக்கிறோம், யுத்தத்துக்கு வரல, நாங்க உம்ரா செய்து எங்களுடைய பலி பிராணிகளை குர்பானிகளை நிறைவேற்றிவிட்டு செல்வதற்காக வேண்டிதான் வந்திருக்கின்றோம். ஆகவே அந்த ஒட்டகங்கள் எல்லாம் கிளப்பி அனுப்புறாங்க, அதெல்லாம் போகுது. அப்ப ஹுலை சொல்லுகின்றார், வஸ்தக்பலஹுல் கௌமு யுலபூன், இருந்த தோழர்களும் என்ன செய்கின்றார்கள், தல்வியா சொன்ன நிலையிலே ஹுலைஸே வரவேற்கின்றார்கள். ஹுலைஸ் பாக்குறா, என்னடா இது, இவங்க வந்திருக்கிறாங்க ஒரு பெரிய காரியத்துக்காக, தவாஃப் செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஜாஹிலியா காலத்தில் அவங்களும் செஞ்சாங்க, அவங்களும் அவர்களுடைய முறையில் காபாவை கண்ணியப்படுத்தினாங்க. இவங்களும் வந்து நல்ல நோக்கத்தை வந்திருக்கிறாங்க, இவங்களை தடுக்க கூடாதே, இவங்களை தடுக்க கூடாதே, இது பாவம் அல்லவா, சுப்ஹானல்லாஹ், மா யம்பகி லிஹாஉலாய் அய்யுஸத்து அனில் பைத், இவர்களை காபா விட்டும் தடுக்கப்படுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்று சொல்லி உடனடியாக தோழர்களத்திலே திரும்பி சொல்லி சொல்லுகின்றார்கள், நான் இதோ அந்த மக்கள் இஹ்ராம் தரித்திருக்கின்றார்கள், தல்பியா சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், பழி பிராணிகள் பழியிடுவதற்கு அடையாளமிட்டு தயார் நிலையில் இருக்கின்றது, இனிமேலும் இவர்களை நாங்கள் தடுப்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை, எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்று பேசுகின்றார்கள். அதுக்கும் அவர்கள் உடன்பட்டது இல்லை. உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி, அவர் முக்கியமான சகீஃப் கோத்திரத்தை சேர்ந்த முக்கியமான ஒரு தலைவராக இருந்தார். உர்வா என்ன செய்கின்றார், உர்வா சொல்லுகின்றார், நானும் என்ன செய்கின்றேன், இவரோட போய் பேசி பார்க்கின்றேன். அதுக்கு முன்னால் சொல்றாரு, இந்த முகமது உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கக்கூடிய இந்த கூற்றுகள் எல்லாம் நியாயம் தானே, இதுல ஏதாவது ஒன்று நீங்க ஏற்றுக்கொள்ளலாமே, ஒரு சமாதானத்துக்கு வந்து விடுங்கள், அவருடைய காரியத்தை செய்வதற்கு நீங்கள் அனுமதி அளித்து விடலாம் தானே என்று உருவா கேட்கின்றார். அவர்கள் அதற்கே உடன்படவில்லை. அப்பொழுது சொல்லுகின்றார்கள், அப்ப எனக்கு ஒரு அவகாசம் தாருங்கள், கடைசியாக நானும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கிறேன், ஆள திருப்பி அனுப்புறதுக்கு எனக்கு ஒரு அவகாசம் தாங்க, ஒரு தலைவரின் அடிப்படையில் நபியிடத்திலே வருகின்றார்கள். நபியோட உருவா வந்து பேசிய விதம் சற்று வித்தியாசமே, அவர் ஒரு தலைவர் என்ற அந்த கௌரவத்தோட அந்த ஆணவத்தோட தான் நபியோட பேசுறார். நபியோட பேசக்கூடிய நேரத்தில் எப்படி பேசுறா உருவா, இந்த விடயங்களை வைத்து நீங்க திரும்பி போயிடுங்க, வேறொரு சந்தர்ப்பத்தில் இந்த உம்ராவை நிறைவேற்றலாம் என்று பேசி பார்க்கின்றார்கள். நபி அவங்க அந்த புதையலுக்கு சொன்ன அதே கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உருவா கேட்கிறார், ஐ முஹம்மத் அரஐத லௌ ஸ்தஸல்த கௌமக் ஹல் சமிஅத பி அஹத் மின் அல் அரபி இஜ்தாஹ அஹலஹு கப்லக், முஹம்மதே உனக்கு விருப்பமா, உன்னுடைய கூட்டம், இவங்க எல்லாம் யாரே, குறைஷிகள் எல்லாம் உங்களுடைய குடும்பத்தவர்கள், இவர்களை கூண்டோட அழிப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குதா, உங்களோட குடும்பத்தை அப்படியே எதிர்த்து போரிட்டு அவர்களுடைய ஊரிலே அவர்களை அழித்து விடுவதற்கு நீங்க முயற்சி பண்றீங்களா, இதுக்கு முன்னால யாரும் இப்படியான காரியத்தில் ஈடுபடவில்லையே, இப்படியாக யாருமே தங்களுடைய கூட்டத்தை தங்களுடைய கரங்களினாலே அழித்து விடவில்லை, இப்படியான ஒரு குற்றத்தை ஒரு பாவத்தை நீங்கள் ஏன் செய்வதற்கு முற்படுகின்றீர்கள், அப்படி இல்லாம நிலைமை மாறி அந்த குறைஷிகள் உங்களை மிகைத்து விட்டார்கள் என்று சொன்னால், நீங்க சமயத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களோட மோதி சண்டையிட்டு அவர்கள் உங்களை மிகைத்து வெற்றி கொண்டு விட்டார்கள் என்று சொன்னா, இதோ இருக்கக்கூடியவர்களை மூஞ்சிகளை பார்த்தா, சஹாபாக்கள் கொஞ்சம் ஏளனமா பேசுறார் உருவா, இருக்கக்கூடியவர்களோட மூஞ்சிகளை பார்த்தா உங்களோட இருந்து தாக்கு பிடிச்சு உங்களை பாதுகாத்து மதீனாவுக்கு கூட்டிக் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் அல்ல, இவங்கெல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க, இவங்கெல்லாம் உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க, நீங்க தனிச்சு அவர்களுடைய கையில சிக்கி விடுவீங்களே என்று ஒரு அச்சுறுத்தலுடைய துணியில உருவா பேசுறாரு. சஹாபாக்கள் பொறுப்பாங்களா, இருக்கிறவங்க யாரு, லேசானாக்களா இருக்கிறாங்க, உமர் முக்கியமான தலைகள் இருக்கிற நேரத்தில் இந்த செய்தியை கேட்டதும் அபூபக்கர் தான் பதில் சொல்றாரு. என்ன உருவாவுக்கு அபூபக்கருக்கும் ஏற்கனவே ஒரு தொடர்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அபூபக்கர் சொல்லுகின்றார்கள், உம்சுஸ் பதரல்லாத், இது ஒரு மோசமான வார்த்தை, உம்சுஸ் பதரல்லாத் என்று சொன்னால் உன்னுடைய லாத் தான் உங்களோட கடவுள், அந்த கடவுளுடைய மர்ம உறுப்பு போய் நீ சப்பு என்று சொன்னால் அது கேவலமானவனை இழிவுபடுத்துறது. நாங்க இந்த முகம்மதை விட்டும் இந்த நபியை விட்டு ஓடுவோமா, அதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இவ்வளவு காலம் அவரோட இருந்து கஷ்டத்தில் நஷ்டத்தில் பிரச்சனையில் எல்லாம் தாக்கு பிடித்து அவரோட கொள்கையில உறுதியாக இருந்த நாங்களா இவரை விட்டு ஓடுவோம், என்ன பேசுறாய் நீ, விவரம் இல்லாமல் மடத்தனமாக நீ பேசுகின்றாயே, நீ போய் உன்னுடைய கடவுளுடைய லாத்தன்றது அவர்களுடைய கடவுள், அந்த கடவுளுடைய மர்ம உறுப்பை நீ செப்பிவிடு என்று சொல்லி கேவலமாக பேசுறான். அப்பொழுது யார் பேசுறன்னு விளங்கல் உருவாக்கு, உருவா கேட்கிறார், மஞ்சா இவர் யார் இப்படி, என்னுடைய நிலைமை அறியாமல் என்னுடைய அந்தஸ்து அறியாம இப்படி எனக்கு பதில் சொன்னவர் யாரு, அப்பொழுது சொன்னார்கள், அவர் தான் அபூபக்கர். அப்பொழுது உருவா சொன்னாரு, அம்மா வல்லதி நஃப்ஸி பியதிஹி லௌலா யதுன் கானத் இந்தி லக்கும் லம் அஜ்ஸிக பிஹா லஅஜப்துக், நீ எனக்கு ஆரம்ப காலத்தில் சில நற்கருமங்கள் செய்திருக்கின்றாங்க. இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாலேயும் பின்னாலேயும் கண்ணியமான ஒரு மனிதர் மக்காவில். நீங்க எனக்கு சில நற்காரியங்கள் செஞ்சிருக்கிறீங்க, அதுக்கு நான் கைமாறு செய்யவில்லை. ஏற்கனவே கைமாறு செய்திருந்தால் நான் நல்ல பதில் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். பாருங்க, அவர்கள்ட்டையும் அந்த நன்றி உணர்வு இருந்ததா இல்லையா? மனிதன் இருக்க வேண்டிய பண்பு இதை நாங்கள் படிக்கணும். அந்த நன்றி உணர்வுன்றது இருந்தது. இவ்வளவு மோசமான வார்த்தையை சொல்லி தான் கண்ணியப்படுத்தக்கூடிய கடவுளுடைய மர்ம உறுப்பினை சபபா போய் சூப்பி விடு என்று சொல்ற அளவுக்கு ஒரு கேவலமான வார்த்தையை சொல்லி தன்னை அந்த கூட்டத்துக்கு மத்தியில் அவமானப்படுத்திய ஒரு மனிதருக்கு கூட பழங்காலத்தில் செய்த ஒரு கைங்காரியம் ஒரு நற்கர்மத்துக்கு கைமாறு செய்யவில்லை என்ற காரணத்தினால அந்த நன்றி உணர்வோட புனிந்து விடுகின்றான். ஒருவா என்ன செய்கின்றான் அந்த இடத்துல பணிந்து விடுகின்றான். அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்பீட் சொல்லுவேன், ஆனால் நீங்க செஞ்ச நல்ல சில காரியங்களுக்கு நான் கைமாறு ஏற்கனவே செய்தில்லை, அதனால நான் பொறுத்துக்கொள்றேன், இல்லையாட்டி நல்ல பதில் சொல்லி இருப்பேன் சொல்லிட்டு அவனுடைய பேச்சை தொடர்றான். அவன் பேசிக்கொண்டு போற நேரம் எல்லாம் உருவா வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி வித்தியாசமா தான் பேசுறான். பேசுற நேரம் எல்லாம் நபியுடைய தாடியின் பக்கம் கையெடுத்து வர்றான். தாடியை பிடிச்சி பேசுற மாதிரி பக்கத்தில் இருந்தவர் யாரு? முகைரசு புனு ஷோபா. அவர் அடுத்தவர். முகைரசு புனு ஷோபா வாளோட நிக்கிறாங்க நபிக்கு பாடிகார்ட் மாதிரி. முகரத்து புனு ஷோபா இந்த இவன் கையை அடுத்து நபியில தாடி கிட்ட கொண்டாடுற நேரம் எல்லாம் அந்த வாளுடைய பொடியால் ஒரு அடி கைக்கு. கையக்கிழ போடு, மரியாதையா பேசு. அல்லாஹுடைய தூதர் இவரே, உனக்கு கண்ணியம் இல்லாமல் இருக்கும். நாங்க கண்ணியப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய நபர் அல்லாஹுடைய தூதர், இவருடைய தாடியை பிடிக்கிறதுக்கெல்லாம் அவனுக்கு ரைட் இல்ல. கையோடு அவன் அறியாமலே அப்படி தாடியை பிடிக்கிறதுக்கு வருவான். திரும்ப ஒரு அடி வாளுடைய வாள் பொடியால அடிச்சு அடிச்சு அவன கையை பணிய போட்டுக்கொண்டே இருந்தான். அப்ப கேட்கிறான், இவர் யாரு? யாரு கேட்கிறான்? உருவாக்குகிறார். இவர் யாரு? என்னுடைய கைக்கு அடிக்கிற அளவுக்கு இவருக்கு தைரியம் வந்து விட்டதா? அப்பொழுது சொல்றாரு, இவர்தான் முகைரா. காலுல் முகைரா சுபுன ஷோபா ஃபகால ஐ ஹுதர். அடே, முகைரா என்ன சொன்னா? ஹுதர் என்று சொன்னால் மோசடி செய்தவனே, மோசடிக்காரனே. அவலஸ்து அஸ்ஆ ஃபீ கத்ரத்தி, நீ ஆரம்ப காலத்தில் செஞ்ச ஒரு துரோகத்துக்கு நான் தானே அதை நிறைவேற்றி இருக்கின்றேன். நீ ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு அதற்கான கைமாறை நான் செய்திருக்கின்றேன். அப்படி என்ன அர்த்தம் நான் சொன்னால், முகைரத்து புனு ஷோபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் ஜாஹிலியா காலத்தில் அவங்க ஒரு கூட்டத்தோட சேர்ந்திருந்தாங்க. மக்கள் அவ்வளோ ஒரு கூட்டத்தோட சேர்ந்திருந்தாங்க. சேர்ந்திருந்த நேரத்தில் அவங்களுக்கு துரோகம் செய்து அந்த மக்களை கொலை செய்து விட்டு அவர்களுடைய சொத்துக்களையும் பறிச்செடுத்து கொண்டு வந்து நபியிடத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆரம்ப காலத்தில் தவறு கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த மக்களை கொலை செஞ்சு அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடி கொண்டு வந்து நபி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அம்மல் இஸ்லாமு ஃபஅக்பல், முகைராவே நீங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறீங்க, இப்ப இந்த இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அம்மல் மாலு ஃபலஸ்து மின்ஹு ஃபி ஷை, நீங்க அநியாயமாக சூறையாடி வந்திருக்கக்கூடிய சொத்து இதுக்கெல்லாம் நான் பொறுப்பில்லை. இதுக்கெல்லாம் அதை நீங்க உரியபடி திருப்பி கொடுத்துருங்க, உரியபடி திருப்பி கொடுத்துருங்க. அப்ப இந்த காரியத்துக்கு அந்த மக்களுக்கு அந்த நஷ்டஈட்டை வழங்கியவர் யார்? உருவா தான் வழங்கினார். ஏன்? உருவா வந்து முகைராவுடைய தந்தையுடைய சகோதரர், முகைராவுடைய தந்தையுடைய சகோதரன காரணத்தினால மோசடிக்காரனே, நீ செய்த மோசடிக்கான நஷ்டகீட்டத்தை நான் தான் பொறுப்படுத்த, இதெல்லாம் நீ மறந்து பேசுறையா? இப்ப என்னுடைய கைக்கு வந்து வால்புடியால் அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துட்டுதான் முகமதோட சேர்ந்து என்ற மாதிரி பேசினான். அந்த தலைவன் என்ற அடிப்படையில் அவருடைய பேச்சு அப்படி இருந்தது. ஆனால் இப்ப நிலைமையை பார்த்தோம்னு சொன்னால், நபி வளைந்து கொடுப்பது போன்று இல்ல. தோழர்களுடைய நிலைமையும் நபியை வந்து இந்த முகம்மதை மிக கடுமையாக நேசிக்கிறாங்க. அவர் அவதானிக்கிறார் சபையில், நபி அவங்க பேசினா யாரும் தலையை தூக்கி ஏறிட்டு நபியை பார்க்கறதுக்கு தயார் இல்ல. தொழுகையுடைய நேரம் வந்து நபி அவர்கள் உதுவு செய்தால் உதுவு செய்தே அவர்களுடைய உதுவுடைய உறுப்புகளில் இருந்து விழக்கூடிய தண்ணி கீழே விழுதில்லை. அதெல்லாம் எடுத்து சஹாபாக்கள் எடுத்து அதுக்கு போட்டி போடுறாங்க, சண்டைக்கிறாங்க, அதை எடுத்து பறக்கத்துக்காக உடம்புல தடவி கொள்றாங்க. ஆச்சரியம், இப்படி ஒரு தலைவரை மக்காவில் நாங்கள் கேவலப்படுத்தி அனுப்பின இந்த நபரை இவ்வளோ பெரிய கண்ணியப்படுத்துறாங்களே இந்த மக்கள், ஏதோ இருக்கின்றது இவரத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது. உண்மைத்தன்மை இருப்பதனால் தான் இவ்வளவு பெரியவர்கள், சாதாரணமானவங்கள முக்கியமான தலைவர்கள் போன்று இருந்தவர்கள் கூட இவரை இந்த அளவு கண்ணியப்படுத்துறாங்களே. ஆகவே இதை அவதானித்த உருவா என்ன செய்கின்றார்? அந்த மக்களிடத்தில் அவன் சொல்லுகின்றார். இப்ப பேச்சுவார்த்தையை முடித்துட்டு யார்கிட்ட வர்றாங்க? குறைசிகளிடம் சொல்றாங்க, ஐ கௌம் வல்லாஹி லக்கத் வஃபத்து அலல் முலூக் அலா கைசர் வகிஸ்ரா வன் நஜாஷி, நான் ஒரு தலைவன் அடிப்படையில் ரோமர்கள், பாரசீகர்கள், அபிசீனிய தலைவர்கள், கிஸ்ரா, கைசர், நஜாஷி போன்ற பெரிய பெரிய மன்னர்களுடைய அவைகளுக்கு எல்லாம் போயிருக்கிறேன். ஏன் உருவா வந்து ஒரு தலைவர். அந்த அடிப்படையில் நான் இந்த பெரிய பெரிய தலைவர்களிடத்தில் எல்லாம் போயிருக்கின்றேன். வல்லாஹி மா ரஐது மலிகன் யுஅத்திமுஹு அஸ்ஹாபுஹு மா யுஅத்திமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா. அந்த மன்னர்களை எல்லாம் பார்த்தேன். அந்த மன்னர்களுடைய சகாக்கள் தங்களுடைய மன்னர்களை முஹம்மதுடைய சகாக்கள் முஹம்மதை கண்ணியப்படுத்துவதை போன்று கண்ணியப்படுத்தவில்லை. அவ்வளவு பெரிய ரோமாபுரியுடைய, பாரசீகத்துடைய, அபிசீனியாவுடைய தலைவர்களை எல்லாம் அவர்களுடைய சகாக்கள் இந்த அளவு கண்ணியப்படுத்தவில்லை. முஹம்மதுடைய இந்த சகாக்கள் தோழர்கள் முஹம்மதை கண்ணியப்படுத்துவதை போன்று கண்ணியப்படுத்தவில்லை. வல்லாஹி இன் தனக்கம நுகாமத்தன் இல்லா வகாத் ஃபீ கஃப் ரஜுலின் மின்ஹும். அவர் காரி துப்பினால் கீழே விழாது. அங்க சூளை இருக்கக்கூடிய ஒரு தோழருடைய கையில தான் அது விழும். அதை எடுத்து உடம்பிலே தடவிக்கொள்வார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். பரக்கத். இது நபி ஹயாத்தோடு இருக்கணும்னா இந்த பரக்கத். மௌத்துக்கு பின்னால் இந்த பரக்கத் நபிக்கு மாத்திரம்தான். வேற எந்த ஒரு அவுலியாக்கும், எந்த ஒரு தலைவருக்கும், எந்த ஒரு மனிதனுக்கும் இதுல வந்து நபியை ஃபாலோ பண்ணாது. நபிக்கு மாத்திரம் சொந்தமாக அல்ல. அதுவும் ஹயாத்தோடு இருக்கிற நேரத்தில் கொடுத்தது. ஹயாத்தோட இருக்கிற நேரத்தில் கொடுத்தது. இப்ப இன்னைக்கு சில மியூசியங்களை வச்சிருக்காங்க, நபியுடைய முடி, நபியுடைய அது, நபியுடைய இதண்டு, அதுகள பறக்க தேடுறதுக்கு இப்ப யாருக்கு எந்த அனுமதியும் கிடையாது. நபி ஹயாத்தோடு இருக்கிற நேரத்தில் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நபிக்கு மாத்திரம் கொடுத்திருந்தான். அப்ப துப்பினா கீழே விழாது. அது யாராவது ஒருத்தருடைய கையில தான் விழும். ஃபதலக பிஹா வஜ்ஹா. அதை அடுத்து முகத்துல தடவி கொள்வார். وجهه وجلده முகத்திலே உடம்பிலே தடவி கொள்வாங்க. واذا امرهم ابتدروا امره. அவர் ஏதாவது கட்டளையிட்டால் அதை நிறைவேற்றுவதற்கு போட்டி. நான் நிறைவேற்றுகின்றேன், நான் செய்கின்றேன், நீ செய்வதான்னு சொல்லி போட்டி போட்டுக்கொள்வார்கள். واذا تول توضا كادوا يقتتلون على وضوئه. வுது செய்தால் அந்த வுது செய்த தண்ணி கீழே விழாது. அதுக்கு போட்டி. இந்த அளவு கண்ணியம், இந்த அளவு கண்ணியம். واذا تكلم خفضوا اصواتهم عنده وما يحدون اليه النظره عظيما له. அவர் பேசினால் அவங்க அனைத்து பேர்களும் அவர்களுடைய சத்தத்தை தாழ்த்தி விடுவார்கள். யாரும் நபியை ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், தோழர்களே, நபியோட நபியுடைய சபையில நாள்தோறும் அமர்ந்து ஹதீஸை படித்தவர்கள், மார்க்கத்தை கற்ற சில தோழர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதருடைய அங்க அடையாளங்களை, அவர்களுடைய முக அடையாளங்களை, உடல் கட்டமைப்பை பற்றி சொல்லும்படி என்னிடத்தில் கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. அர்த்தம் என்ன? அப்படி நான் நபியை பார்த்தது கிடையாது. கண்ணியத்தின் காரணமாக நம்ம இருந்து பார்த்தோம்னா ஒருத்தர அக்குவே அணிவேராக முழு உடம்புல என்னென்ன குறைகள், என்ன நிறைகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டு நாள் இருந்தாலே அவருடைய அனைத்து உடல் கட்டமைப்புகளை அறிஞ்சிடலாம். பேச்சு, அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய நற்குணங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம், அனைத்தையும் சொல்லலாம். ஆனால் நபியுடைய அந்த உடல் அமைப்பு கூட சொல்ல முடியாது எங்களுக்கு. அந்த அளவுக்கு நபியை வந்து ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள். இப்படி ஏறிட்டு நேராக நபியை ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டார்கள். இப்படி கண்ணியப்படுத்துகின்றார்கள். அவர் சில காரியங்கள் உங்களுக்கு முன் வச்சிருக்கிறாரு. இதை கொஞ்சம் ஏற்று சமாதானமாக விஷயத்தை சமாளிக்க வேண்டியதானே என்று என்ன செய்கின்றார்கள், பேசுகின்றார்கள். அப்பொழுது பார்க்கின்றார்கள் அந்த குறைஷிகள் நிலைமை வந்து முஹம்மது வளைந்து கொடுப்பதாக இல்லை. அவர் வந்து எப்படியாவது இந்த உம்ராவை நிறைவேற்ற வேண்டும் என்ற முடிவில் தான் இருப்பதாக அவர்களுக்கு விளங்கி போனது. இப்ப அந்த இருக்கக்கூடிய கூட்டத்திலேயும் ஏற்கனவே சொன்னதை போன்று விவரம் அறியாத சில மடையர்கள் இருந்தார்கள். அதுல விசேஷமாக வாலிபர்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே பத்ர், உஹுத் போன்ற யுத்தங்கள்ல நபியை சந்திக்கல. நாம ஒரு முறை இந்த முஹம்மதோட ஒரு பிடி பிடிச்சு பார்ப்போமே, ஒரு யுத்தம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவர்கிட்ட இருந்தது. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டுமே, நம்ம ஒரு கை பார்ப்போமே, நீங்க எல்லாம் பெரிய வயசாளிகள் தானே, முகமதோட மோதி இருக்கிறீங்க, நம்ம வாலிபர்கள். அந்த துடிப்புல என்ன செய்யறாங்க, அவங்க முடிவெடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில வாலிபர்கள் ஒரு கூட்டம், நாங்க எப்படியாவது சமாதானத்துக்கு இடமளிக்க கூடாது, யுத்தம் ஒன்றே நாங்க செய்து இவர்களை துரத்தி அனுப்பணும், இவர்களை பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இவர்களை துரத்தி அனுப்ப வேண்டும் என்ற முடிவுல சில வாலிபர்கள் இருக்கிறாங்க. இந்த வாலிபர்கள் பாக்குறாங்க, தலைமைத்துவத்தை பார்த்தோம் சொன்னால் மேல்மட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் போறதை பார்த்தா சமாதானத்துக்கு இவங்க இணங்குவாங்க போலதான் விளங்குது. ஏன் உருவா, புதைல், ஹலைஸ் போன்ற முக்கியமானவர்கள்லாம் பேசி பேசி வந்த நேரத்தில் சமாதானத்துக்கு போற மாதிரி விளங்குது இவங்களுக்கு. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சூழ்ச்சி செய்கின்றார்கள், எப்படியாவது நாங்கள் இதை முறிக்கணும். இவங்களுக்கு சமாதானத்துக்கு போக கை இடமளிக்காமல் ஏதாவது பிரச்சனையை குழப்பிவிட்டு ஒரு யுத்தத்துக்கான ஏற்பாடை நாங்கள் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள், இந்த சில விகழித்தனமாக சிந்தித்த ஒரு 70-80 வாலிபர்கள் இணைந்து என்ன செய்கின்றார்கள், ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தான் நபியும் வந்திருக்காங்க. அந்த நபியின் தோழர்களும் இருக்கக்கூடிய அந்த கூடாரங்களுடைய பகுதிகளுக்கு போய் அங்க சில பிரச்சனைகளை மக்களுக்கு அடிக்கிறதுக்கே பிரச்சனைகளை ஏற்படுத்தினா என்ன செய்வாங்க, பேச்சுவார்த்தைகள் முடிவதற்கு முன்னாலே குறைசிகள் ஆள் விட்டு எங்களை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இனி யுத்தம் தான் நபி அவங்க பிரகடனம் செய்து யுத்தத்துக்கு தயாராகி விடுவார்கள், அப்பொழுது தங்களுடைய அந்த குறிக்கோளை இலக்கை அடைந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இந்த மடத்தனமாக சிந்தித்த இந்த முட்டாள்கள் இந்த வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த கூடாரங்கள் பக்கமாக தன்னீமுடைய மலை பக்கமாக இறங்கி என்ன செய்கிறார்கள், முஸ்லிம்களுடைய கூடார பக்கமாக சென்று அங்க சில குழப்பங்களை கலாட்டாக்களை செய்வதற்கு முற்பட்ட நேரத்தில் அங்க அந்த ரோந்து படைகளை போட்டிருந்தாங்க. ரோந்து போவதற்காக அந்த படைக்கு தளபதியாக முஹம்மது பின் மஸ்லமா முக்கியமான தோழர், ஏற்கனவே பல காரியங்களில் ஈடுபட்டு பல மதீனாவுல கூட பல முக்கியமான தலைவர்களை கொலை செய்த மனிதர் தான் முஹம்மது பின் மஸ்லமா. முஹம்மது பின் மஸ்லமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் அந்த படைக்கு தளபதியா இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த 80 பேரையுமே சிறப்பிடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் எல்லா பேரையும் சிறப்பிடிச்சு நம்ம வீட்டை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவங்க தான் கலாட்டா பண்ண வந்தவங்க, எங்களுக்கு அடிக்க வந்தவங்க, அன்றைக்கு எல்லா பேரையும் பிடிச்சு கொடுத்துட்டாங்க. பிடிச்சு கொடுத்ததும் நபி அவங்க பார்த்தாங்க, இப்ப ஏதோ ஒரு இவர்களை பார்த்தா இவங்க எல்லாம் யாரும் இல்ல, பெரிய மூத்தவர்கள் தலைவர்கள் யாரும் இல்லை, இதே ஒரு சின்ன வயசில் உள்ள வாலிப பருவத்தில் உள்ளவங்க, இவங்க எந்த ஆலோசனைகளும் அவர்களுடைய முடிவுகள் அல்ல, இது இவர்களுடைய தனி முடிவுல தான் இந்த காரியம் செய்திருக்கிறாங்க, ஆகவே இவங்களை வச்சுட்டு நாங்க பேரம் பேச போனா இவ பிரச்சனை முத்திவிடும், எங்களுடைய காரியமும் இங்க நிறைவேற மாட்டாது, அதனால அவங்க அனைத்து பேர்களையும் நம்பி அவங்க விடுதலை செஞ்சு போயிருங்கப்பா, நீங்க மக்காவுக்குள்ள போயிருங்க என்று சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. இந்த விடயத்தில் தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபத்ஹுடைய 24 வசனத்தை இறக்குகின்றான், வஹுவல்லதி கஃப ஐதியஹும் அன்கும் வஐதியக்கும் அன்ஹும் பிபத்னி மக்கத்த மின் பஅதி அன் அஃபரக்கும் அலைஹிம். அல்லாஹு தஆலா அவர்களின் மீது உங்களுக்கு வெற்றியை கொடுத்ததற்கு பின்னாலும் உங்களுடைய கரங்களை அவர்களை விட்டும் அவர்களுடைய கரங்களை உங்களை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். ஒரு சண்டை, ஒரு பெரிய யுத்தத்துக்காக யுத்தத்துக்கான ஒரு நிலைமையை மூண்ட பொழுதிலும் அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாட்டின் மூலமாக அவனுடைய கருணையின் காரணமாக அதை அல்லாஹு தாலா தடுத்து நிறுத்தி விட்டான் என்று அல்லாஹ் தன்னுடைய கருணையை இந்த இடத்திலே நபிக்கு சொல்லி காட்டுகின்றான். அவன் தான் இந்த காரியத்தை தடுத்து நிறுத்தினான். அப்போ ஒரு நல்ல யோசனையின் அடிப்படையில் நபி அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், அவர்களை விடுவித்து விடுகின்றார்கள், அவர்களை விடுவித்து விடுகின்றார்கள். விடுவித்து விட்டு அவர்கள் போனதுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, முடிவு எடுக்கிறாங்க, இப்ப நான் என்ன செய்யணும், எங்களுடைய தரப்புல இருந்தே ஒரு தூதுவரை நாங்கள் அனுப்ப வேண்டும், குறைசிகள்ட்ட பேசிவாங்க, நாங்களும் எங்களுடைய கருத்துக்களை, என்ன அவர்களுடைய மக்கள் வர்றாங்க அவங்க எதை போய் சொல்றாங்க என்ற விளக்கம் எல்லாம் தெரியாது, எங்களுடைய தரத்திலே நம்பகமாக ஒருத்தரை நாங்கள் அனுப்பி நாங்கள் இந்த விஷயத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நபிவங்க முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து நபிவங்க அவர்களாகவே அழைக்கிறாங்க, யார, உமர் இப்னு கத்தாப். உமரை அழைக்கின்றார்கள், உமரே நீங்க வாங்க, நீங்க போய் எங்களுடைய யதார்த்த நிலையை பற்றி அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து விட்டுவாங்க. விளக்கம் கொடுத்துட்டு யாருக்கு, குறைஷ்கள்ட்ட போய் விளக்கம் கொடுத்துருவாங்க. உமருக்கு எந்த பயமும் கிடையாது போறதுக்கு. ஏன், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு எதுக்கு ஹிஜ்ரத் வர்ற நேரம் எப்படி வந்தாங்க, பெரும்பாலான சஹாபாக்கள் இரவுல இருளில பயந்து பதுங்கி கொண்டு தான் வந்தாங்க. உமர் வந்து பட்ட பகலில் என்ன செய்தார்கள், அவர்களுடைய குறிப்பிட்ட சில கொஞ்சம் சொத்துக்கள் இருந்தது, அந்த பொருள்களை எடுத்துக்கொண்டு வாளை அப்படியே தொங்க விட்டுட்டு தைரியமாக காபாவிடத்தில் வந்து என்ன சொன்னாங்க, உங்களில் யாராவது தங்களுடைய மனைமார்களை விதவையாக்குவதற்கு ஆசை இருக்குதா, உங்களுக்கு யாருக்கா பிள்ளைகளை எல்லாம் அனாதையாக்கணும்னு ஆசை இருந்தால் வாங்க ஒரு கை பார்ப்போம். இதோ நான் போறேன் முகமதோட, நான் நபி அவங்க போகல, அல்லாஹுடைய தூதர் கட்டளை இருக்கிறாங்க ஹிஜ்ரத் போறதுக்கு, இதோ நான் போறேன், போனதுக்கு பின்னாடி யாரும் பின்னால பேசக்கூடாது, உமர் பதுங்கி போயிட்டாரன்னு பேசக்கூடாது, இதோ நான் போறேன், யாராவது இருந்தா கொஞ்சம் வாங்க மோதி பார்க்கறதுக்கு. பெட்டி பாம்புகளை போறாங்க, யாரும் பேசல, யாரும் பேசவில்லை. ஆனாலும் இப்ப நிலைமை வந்து ஒரு யுத்தத்துக்கான ஒரு சூழல் இருக்கின்றது, நிலைமை ஒரு மோசமான நிலைமை. தனியாக ஒரு இடத்துக்கு ஏன், அப்ப உமரின் மீது ஒரு வெறுப்பு அவர்களுக்கு இருக்கும், ஏற்கனவே ஒரு பழிவாங்கக்கூடிய உணர்வு அவர்களுக்கு இருந்தது. ஏன், பத்ருடைய உஹுதுடைய முக்கியமான யுத்தங்கள்ல பெரிய தியாகங்களை செய்து பெரிய என்ன செய்யறது அழிவுகளை ஏற்படுத்திய உமர் சாதாரணமானவர்கள், ஆகவே உமருடைய விடயத்தில் அவர்களுக்கு ஒரு பழிவாங்கும் உணர்வும் இருந்திருக்கும். ஆகவே உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கூப்பிட்டு சொல்றாங்க, ஏன் சொன்னேன், ஏற்கனவே உமர் வந்து கோழைத்தனமாக பின்வாங்கவில்லை, உமர் ஆலோசிக்கு சொல்றாங்க, நீங்க போய் விவரம் சொல்லிவாங்க. உமர் சொல்றாரு, மாலேஷ் என்ன செய்யறது, என கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க அல்லாஹுடைய தூதரே, என்ன தெரியுமா, அவங்க சமயத்தில் எல்லாரும் திட்டமிட்டு எனக்கு ஏதாவது தீங்குகளை செய்து விட்டார்கள் என்று சொன்னால், பனு அதி கோத்திரத்தினர்கள் யாருமே, அதி இப்னு கஅப் உமர் வந்து அதவி, உமர் உமர் இப்னு கத்தாப் அல் அதவி, பனு அதி அதி இப்னு கஅபுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், என்னுடைய குடும்பத்தில் யாருமே எனக்காக கொதித்தெலும்பக்கூடிய நிலைமையில் யாருமே அங்க இல்லை, யாருமே அங்க இல்லை, எனக்கு குரல் கொடுக்கிறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அங்க யாருமே இல்லை, நீங்க உஸ்மானை அனுப்பினா நல்ல, என்னுடைய சஜஷன், என்னுடைய கருத்து வந்து உஸ்மானை அனுப்பினா, இதுல ஏன் சொன்னா, இது வந்து உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கோழைத்தனமாக பின்வாங்கவில்லை, நிலைமை அறிகிறாங்க, ஏதாவது சாதகமாக விடயங்கள் நடைபெற வேண்டுமே, உமர் வந்து கோபப்பட்டு சில நேரங்களில் திடீரென்று கோபப்படக்கூடியவர், சட்டுன்னு முடிவெடுத்துடுவாங்க, ஏதாவது தாக்குதல் செஞ்சு அவருக்கு சேதங்கள் ஏற்பட்டுவிடும், இந்த கருத்துல உமர் சொல்றாங்க உஸ்மான் வந்து எப்பயும் அமைதியானவர், உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு பொறுத்தவரையில மிகவும் அமைதியான சாதுவான ஒரு தோழர், வெட்க சுபாவம் உள்ளவர், ஆகவே அவருடைய குடும்பம் இருக்குது, உஸ்மானுடைய குடும்பம் அங்கே ஏற்கனவே இருக்கிறாங்க, அவங்க எப்படியும் உஸ்மானை விடமாட்டாங்க, காபிர்களாக இருந்தாலும் உஸ்மானை விடமாட்டாங்க, உங்களோட மெசேஜ் சரியாகவே உஸ்மான் போய் அந்த மக்களுக்கு எத்தி வைப்பார், அவரை அனுப்புங்க, அப்ப நபி அவங்க உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குரைஷிகளுக்கு அனுப்புறாங்க, குரைஷிகள்ட்ட போய் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்க உங்களோட சண்டை இடுவதற்கு வரல, நாங்க யுத்தம் செய்வதற்கு வரல, நாங்க உம்ரா செய்வதற்காக இதோ இஹ்ராமோட வந்திருக்கோம், இதோ இஹ்ராமோட நீங்க பாக்குறீங்க தானே, இஹ்ராமோட நாங்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்களிடத்துல சொல்லுகின்றார்கள், சொல்லிவிட்டு நபி அவங்க சொல்றாங்க, அதை சொல்றதோட அவங்களை இஸ்லாத்தின் பக்கம் வளைங்க, நீங்க அவங்களையும் இஸ்லாத்தின் பக்கம் வளைங்க, அமருஹு ஐயாத்திய ரிஜாலம் அமருஹு ஐயாத்திய ரிஜாலம் பிமக்கத்த முஃமினீன வ நிஸாஅன் முஃமினாத் ஃபயுபஷ்ஷிரஹும் பில் ஃபத்ஹ், அந்த மக்களையும் இஸ்லாத்தின் பக்கம் வளைங்க, சும்மா போய் நீங்க தலை குனிஞ்சிட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல, நாங்க இதுக்கு தான் வந்திருக்கிறோம், நீங்களும் விரும்பினா இந்த கொள்கையில ஏற்கனவே இந்த புதையில் அந்த முக்கியமான தலைவர்களுக்கு சொன்ன அதே கூட்ட தான் சொல்றாங்க, அது எந்த மாற்றமும் கிடையாது, நீங்களும் இஸ்லாத்துக்கு வரலாம் என்று சொல்லிவிட்டு நபி அவங்க மேலதிகமாக சொல்றாங்க, அங்க வந்து ஹிஜ்ரத் போக முடியாம தனித்து சில சஹாபாக்கள் ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க, ஏற்கனவே மக்காவில் ஹிஜ்ரத் போக முடியாம பல காரணங்கள்னால, சிலர்களுக்கு வந்து அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களை விடவில்லை, அல்லது அடிமைகளாக இருந்தவர்கள் அந்த எஜமானர்களான காவிர்கள் அவர்களை விடவில்லை, அப்படியாக சிறை பிடித்து வைத்திருந்த ஒரு சிலர் இங்கே ஏற்கனவே மக்காவில் இருக்கிறாங்க, எவ்வளவு காலம் இப்ப இது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு, 6 வருடங்கள் வரைக்கும் அங்கே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டு பிரச்சனைப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் மக்காவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, மக்காவில் முஸ்லீம்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க, அந்த மக்களிடத்திலையும் போய் ஒரு நற்செய்தியை சொல்லிவிடுங்க உஸ்மானே, நீங்க பயப்படாதீர்கள், அல்லாஹு தஆலா நிச்சயமாக உங்களுடைய விடுதலை காலத்தை நெருக்கிவிட்டான், அது மிக சமீபத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது, யாரும் மக்காவில் இனிமேல ஒளிந்து ஒளிந்து மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லாமல் போய் சுதந்திரமாக மக்காவிலே இஸ்லாத்தை பகிரங்கமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் மிக விரைவிலே வந்துவிடும் என்ற நற்செய்தியையும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று இந்த எல்லா மெசேஜையும் சேர்த்து யார் அனுப்பி வைக்கிறாங்க, உஸ்மான் அனுப்பி வைக்கிறாங்க, உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுங்க பல்தஹ் என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைகின்றார்கள், அடைந்ததும் அந்த மக்கள் கேட்கின்றார்கள், எங்க போறீங்க உஸ்மானே, எங்க போறீங்க சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் ஒரு மெசேஜை கொடுத்து எனக்கு அனுப்பியிருக்காங்க, ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார், இன்னின்ன மெசேஜ், இதை உங்களுக்கு எத்தி வைக்கும்படி எங்களுடைய சில தோழர்கள் அங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கும் ஒரு நற்செய்தி சொல்லும்படி அனுப்பி வச்சிருக்காங்க, அப்ப அந்த மக்கள் பாக்குறாங்க உஸ்மான், அவங்களுக்கு அப்செக்ஷன் இல்ல, உஸ்மானுடைய விஷயத்துல எந்த அப்செக்ஷனும் இல்ல, போங்க உங்களோட காரியத்தை நீங்க நிறைவேற்றுங்க என்று சொல்லி உஸ்மான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அபானிபுனு சயீது புனுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய நபர் உஸ்மானை சந்தித்து வரவேற்று குடும்பம் அமைப்பிலே வரவேற்று அவருடைய குதிரையுடைய கடிவாளத்தை அப்படியே போட்டு தாழ்த்தி உஸ்மான் ஏற்றுறாங்க, நடந்தெல்லாம் போக முடியாது உஸ்மான், சாதாரணமான ஆள் இல்லை உஸ்மான், இஸ்லாத்துக்கு வந்தாரு வராது வேற விஷயம், குடும்ப அடிப்படையில் செல்வந்தரின் அடிப்படையில் உஸ்மான் சாதாரணமான ஆள் இல்லை, ஆகவே உஸ்மானுக்கு இப்படி சும்மா தனியாக நடந்து விட அனுப்ப முடியாது, யாரும் ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா எங்களுடைய குடும்பத்து ஆள், அதனால குதிரையில் ஏத்துறாங்க உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, அந்த அபான் என்ன செய்யறாரு, குதிரையில ஏற்றி அவருக்கு என்ன கொடுத்து விட்டார், முழுமையான பாதுகாப்பையும் கொடுத்துட்டாங்க, அடைக்கலத்தையும் கொடுத்துட்டாங்க, இது இவர் என்னுடைய ஆள், யாரும் உஸ்மான நெருங்கக்கூடாது, உஸ்மானுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு அபான் தன்னோட உஸ்மானை ஏற்றி அப்படியே சென்று விடுகின்றார்கள். சென்று உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போய் அவர்களுடைய காரியத்தை குறிப்பிட்ட குரைஷிகளுக்கு மெசேஜ் கொடுத்து அந்த பலவீனமான மூமிங்களை சந்தித்து அவர்களுக்கும் இந்த நற்செய்தியை சொல்லிவிட்டு வருவதற்கு தயாராகக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் சொல்றாங்க, நீங்க விரும்பினா எஹ்ராமோட தானே இருக்கிறீங்க, நீங்க தவாஃப் செஞ்சுட்டு போங்க, நீங்க தவாஃப் செஞ்சுட்டு போங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க தவாஃப் செய்யறதுல பிரச்சனை இல்லை, உங்களோட ஆள்ல தான் எங்களுக்கு பிரச்சனை, உங்களோட தலைவர்ல தான் எங்களுக்கு பிரச்சனை, உங்களில் எங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லை. உஸ்மான் சொன்னார், அல்லாஹுடைய தூதர் தவாஃப் செய்யும் வரைக்கும் நான் செய்ய மாட்டேன், அல்லாஹுடைய தூதர் அந்த உம்ராவை செய்யும் வரைக்கும் நான் செய்ய மாட்டேன், அவருக்கு தான் ப்ரையாரிட்டி, அவர் செஞ்சாதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. மறுத்ததுக்கு பின்னாடி இப்ப உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இப்ப போனவங்க திரும்பி வர்றது கொஞ்சம் தாமதிச்சுட்டாங்க, கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க குறைசிகள சில பேர்கள் உஸ்மானை கொஞ்சம் பிடிச்சு வச்சுட்டாங்க, எதுக்காக வேண்டி, இந்த தீங்குகள் பிரச்சனைகள் செய்வதற்கல்ல, ஒரு டிஸ்கஷனுக்காக, கொஞ்சம் பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்தி உஸ்மான் மூலமாவதாவது மெசேஜ் அனுப்பி நபியை திருப்பி அனுப்ப வேண்டும், இதுதான் கடைசி முடிவு அவர்கள்ட. இப்படியாக உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கொஞ்சம் தடுத்து வச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு முடிவை சொல்லி அனுப்புவோமே, நாங்கள் எங்களுடைய ஒரு தீர்க்கமான முடிவை சொல்லி அனுப்புவோமே, அவர்களுடைய இப்ப நபியுடைய முடிவு அவர்களுக்கு வந்துட்டது, இவங்களோட முடிவு போகலே, அதனால இந்த முடிவை சொல்லி அனுப்புவோம்ன்றதுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் வச்சிருந்தாங்க. அதுக்கடையில் மிக வேகமாக ஒரு வதந்தி பரவுகின்றது, உஸ்மான் கொலை செய்யப்பட்டு விட்டார் மக்காவில். நபி அவங்க மக்கா போர்டர்ல தான் இருக்கிறாங்க, உதவியால உஸ்மான் வந்து கொலை செய்யப்பட்டாங்க என்ற மெசேஜ் வந்து மக்காவுலையும் பரவி அது காற்று தீயை போன்று எங்க வந்துட்டது, ஹுதைபியா இந்த சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த கூடார பகுதிகளுக்கு நபிக்கு வந்துட்டு நம்பிட்டாங்க. அதான் ரூமர் என்று சொல்றது, இப்படி வேகமாக ஒருத்த போட்டா போதும். அது இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவில் எப்படி, அந்த காலம் மாதிரி அல்ல, அந்த காலத்தில் வாய் பேச்சாதான் வரணும், பயணித்து பயணித்து பேசி பேசி எடுத்தெடுத்து வந்து சொல்லணும். இப்ப என்ன செய்யறது, ஒரு பட்டனை கிளிக் பண்ண நேரத்தில் என்ன செஞ்சிடலாம், லட்சக்கணக்கான பேர்களுக்கு அந்த மெசேஜ் என்ன செய்யணும், ஃபார்வர்ட் ஆயிருமா இல்லையா, ஒரு குரூப் இமெயில ஒரு எஃபில தட்டி விட்டான்னு சொன்னா எப்படி ரூமர்கள் எப்படி பாஸ் ஆகுது, எந்த அடிப்படையும் இல்லாமலும் வரலாம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா நெருப்பு இல்லாமல் புகையாது, நெருப்பு இல்லாம நெருப்பே இல்லாமலும் புகை வரும், புகை உண்டாக்குவாங்க நம்ம சமுதாயம், இல்லாத நெருப்புல இல்லாத நெருப்பே இல்லாமலும் புகை உண்டாக்குவாங்க, எந்த அடிப்படை இப்ப சார் நாங்க நினைக்க கூடாது, இந்த வதந்திகளுக்கு வந்து அடிப்படை இருக்கும். ஏற்கனவே நாங்க சொன்னோம், ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவதூறு சொல்லப்பட்ட விஷயத்தை நாங்க சொன்னோம் இல்லையா, எந்த அடிப்படையும் இல்லாமல் ஒரு வதந்திய கற்பனை பண்ணி அதை அழகாக அலங்கரித்து மக்களிடத்தில் வைக்கலாம், அந்த டேலண்ட் சில மக்களிடத்தில் இருக்குது, அது டேலண்ட் கிடையாது, அது மோசமான ஒரு காரியம். அந்த அடிப்படையில் உஸ்மான் வந்து கொலை செய்யப்படவும் இல்லை, கண்ணியமாக அங்கு நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் மக்காவுக்குள்ள. அப்ப இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் கிடையில, அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட் கிடையில, இடத்திலையும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கிறாங்க, பெரிய தூரத்தில் இல்லை, மதீனாவுல மெசேஜ் வந்தா நியாயம், இவ்வளவு தூரத்துக்கு வதந்தி பரவினு நியாயம், இந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கிடையில, அதுவும் ஒரு ஷார்ட் பீரியட் கிடையில வதந்தி பரவுகின்றது, உஸ்மான் கொலை செய்யப்பட்டு விட்டான். சும்மா இருக்குமா, தூதுவர்களை கொலை செய்வது அந்த காலத்தில் இந்த காலத்தில் என்ன செய்யறது, மிக மிக மோசமான அசிங்கமான ஒரு காரியம், டிப்ளமட் அந்த மக்களுக்கு வந்து ஒரு கண்ணியம் இருக்குதா இல்லையா, அந்த இடங்களுக்கு அந்த மக்களுக்கு தனியான ஒரு கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும், அதான் பிரச்சனை. சரி, அப்ப என்ன செய்யறது, அப்ப அந்த அடிப்படையில் உஸ்மான் வந்து ஒரு தூது ஒரு மெசேஜ் கொடுத்து அனுப்பினவரை வந்து இவங்க துரோகம் விளைவித்து கொலை செய்து விட்டார்கள் என்று சொன்னால், இனி இதுல நமக்கு சமாதானமாக போக போவதற்கான வாய்ப்பு இல்லை, அந்த வாயில் அடைக்கப்பட்டு விட்டது, இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முடிவு யுத்தம் தான், முடிவு யுத்தம் தான், நபி முடிவு இருக்காங்க. பாருங்க, வஹி வராத வரைக்கும் நபிக்கு மறைவான அறிவு இல்லை, இது எவ்வளவு பெரிய சான்றுகள், இது மாதிரி நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் நபியுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. இப்ப நபிக்கு தெரியாதா உஸ்மான் கொலை செய்யப்பட்டாங்களா இல்லையாண்டு, தெரியாது நபிக்கு, தெரியாது, வஹி வந்தாதான் தெரியும், அல்லது உஸ்மான் திரும்பி வரணும், உஸ்மான் ஹயாத்தோட திரும்பி வரணும். இப்ப வேறொருத்தர் வந்து கொலை செய்ய இல்லை என்றாலும் நபி ஏற்று கொலை செய்ய தயாரில்லை, ஏன், வதந்தி பரவி விட்டது. ரெண்டு வகையில தான் இதை பொய்யன்னு காணலாம், உஸ்மான் ஹயாத்தோட திரும்பி நபிக்கு முன்னால வந்து நிக்கணும், அல்லது வஹி வரணும், உஸ்மான் கொலை செய்யப்படல என்று. அது வரைக்கும் நபி நம்பிட்டாங்க, நம்பி மாத்திரமல்ல அங்க நபி அவங்க பைஅத்து ரிதுவான் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களோடு ஒரு ஒப்பந்த உடன்படிக்கையே செய்றாங்க, நாங்க யாரு இந்த இடத்துல உயிர் போனாலும் உஸ்மானுக்காக வேண்டி பழி தீர்க்காமல் திரும்பி செல்ல மாட்டோம் என்று நபியுடைய கையோட கையாக வச்சு அங்க என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்காக வேண்டி நபியோட ஒப்பந்தம் செய்யறாங்க. அதுதான் பைஅத்து ரிதுவான் என்று சொல்றது, பைஅத்து ரிதுவான் என்று சொல்றது, அதுக்கான காரணத்தை நாங்க சொல்லுவோம். இப்ப இந்த வதந்தி பரவியதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இப்பொழுது நிலைமை மோசமானது. லா நபரஹு ஹத்தா நுநாஜிஸல் கௌம், இப்ப இந்த மக்களோட யுத்தம் செய்யாம நாங்க திரும்பி போறதில்லை. இனி யுத்தம் தான், இனி முடிவு யுத்தம் தான் என்று நபி அவங்க யுத்த பிரகடனத்தை செய்து விட்டார்கள். மக்களை அழைத்து என்ன செய்கின்றார்கள், உடனடியாக யுத்தத்துக்காகவே நீங்க என்னோட உடன்படிக்கை செய்யணும். என்ன உடன்படிக்கை? நபி அவங்க ஏன் எடுக்கிறாங்கடா, இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு மதீனாவுல இருந்து வெகு தூரம் வந்திருக்கும், யுத்தத்துக்கான எந்த தயாரும் இல்லை, கை கால தான் அடிச்சுக்கணும், சண்டை என்ன செய்யறது, பயணத்துக்கான வாள் இருக்குது, அடுத்தது கை கால்கள் தான், இதனாலதான் சண்டையிடணும், வேற எதுவும் கிடையாது, எந்த ஆயுதங்களும் கிடையாது. அதனால நபி அவங்க உருக்கமான ஒரு ஒப்பந்தத்தை எடுக்கிறாங்க, இறுதி மூச்சு வரைக்கும் நாங்கள் இவர்களை எதிர்த்து சண்டையிட வேண்டும் என்று சொல்லி கைக்கு மேல கையை வச்சு ஒவ்வொருத்தரத்தை பயத்திருக்கிறாங்க. தோழர்கள் என்ன செஞ்சாங்க, உஸ்மான கொலை செஞ்சிட்டாங்களா, இதுக்கு நாங்க பழுதிருத்தாக வேண்டும், போட்டி போடுறாங்க. போட்டி போட்டுக்கொண்டு வந்து நபியுடைய கைக்கு மேல கையை வச்சு என்ன செய்யறாங்க, பய செய்யறாங்க. நீங்க யாருமே என்ன செய்ய மாட்டோம், இந்த இடத்திலிருந்து களத்தில இருந்து விரண்டோட மாட்டோம் என்று சொல்லி மௌத்துக்காகவே நீ பயசிட்டாங்க. இனி மௌத்து தான், இனி மௌத்து தான், இந்த இடத்துல நாங்க சாகிறது என்ற முடிவுல பய செய்யறாங்க. அதுல முதலாவதாக பய செஞ்சவர் அபு சினானில் அசதி, பனு அசத் கோத்திரத்தை சேர்ந்த அபு சினான் பய செய்யறாரு. சலமத் இப்னுல் அக்வா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு முக்கியமானவர், அவர் என்ன செய்யறாரு, மௌத்துன்னு சொல்லியே பய செஞ்சவங்க இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் முதல் முதல் மௌத்து கண்டே பய செஞ்சவர் யாரு, அபு சினானில் அசதி. அடுத்ததாக சலமத் இப்னுல் அக்வா வந்து மூன்று கட்டமா பய செஞ்சாங்க. ஆரம்பத்தில் பய செஞ்சாங்க, கொஞ்சம் பேர் அப்படி பய செஞ்சுக்கொண்டு போற நேரத்தில் இடையில வந்து செஞ்சாங்க, ரீகன்ஃபார்ம் பண்றாங்க, கடைசியாகவும் கடைசி கட்டத்திலே செய்யறாங்க. மூன்று தடவை கன்ஃபார்ம் பண்ணி பண்ணி ரீகன்ஃபார்ம் பண்ணி பண்ணி மூணு தடவையும் நான் மௌத்துக்கு தயார், நான் இந்த இடத்துல மௌத்தாக தயார், எந்த காரணம் கொண்டு நபியே இந்த இடத்துல இருந்து ஓட மாட்டோம் என்று சொல்லி மூன்று கட்டங்களாக மூன்று தடவைகளாக நபியோட சலமா இப்னு அக்வா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பேசுறாங்க. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அவர்களுடைய வலது கரத்தை இடது கரத்தில் வச்சுறாங்க. இது உஸ்மானுக்கு பதிலான, உஸ்மானுக்கு பதிலாக ஹாதிஹி வஹாதிஹி அன் உஸ்மான், உஸ்மான் இப்ப போயிட்டாரே, உஸ்மான் மௌத், உஸ்மான் கொலை செஞ்சிட்டாங்க, இது உஸ்மானுடைய பயத்தன் சொல்லி தங்களுடைய கையை கைக்கு மேல வச்சிடறாங்க. தங்களுடைய கையை ஒரு கையை மறுகைக்கு மேலாக சொன்னாங்க, இது உஸ்மானுக்கு பதிலாக நான் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் என்று சொல்லி அந்த பயத்தை அவர்கள் அந்த இடத்துல முடிச்சுட்டாங்க. எல்லா பேரும் பய செஞ்சாங்க, ஒரே ஒரு முனாஃபிக் நயவஞ்சகனங்க இருந்தா, அவருடைய பேரு ஜத்து ஜத்து பின் கைஸ், இவன் மாத்திரம் பின்வாங்கினான், இவன் மாத்திரம் பின்வாங்கினான், அடுத்த அனைத்து பேர்களும் பய செய்தார்கள். நபி அவர்கள் இந்த பயத்தை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு மரத்துக்கடியில், ஒரே மரத்துக்கடியில இருந்து கொண்டுதான் பயசு செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபியுடைய கையை பிடிச்சு கொண்டிருந்தாங்க, கையை பிடிச்சு கொண்டிருக்கிறதான் வந்து கையில கையை வைத்தான் என்ன செய்தாங்க, வாக்கு மூலம் கொடுத்துட்டு போவாங்க. மாக்கிபுன் யஸார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க, ஆஹிதன் பிகுஸ்னி ஷஜரத்தி யர்ஃபஉஹு அர்ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மரத்துடைய நிழலுக்கு எல்லாம் நபி அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மரத்துடைய கிளை வந்து நபியுடைய உடம்புல படாம மரத்து கிளைய வந்து வரலாற்றில் பொருத்தத்துடைய ஒப்பந்தம், பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். ஏன் தெரியுமா, இந்த பைஅத்து ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், யுத்தத்துக்கான எந்த ஒரு தயாரும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த நேரத்தில் நாங்கள் மௌத்துக்கு தயார், குடும்பத்துக்கான எந்த ஏற்பாடும் இல்லை, தங்களுடைய தொழில்கள் அப்படியே இடைநிறுத்தப்பட்டு வந்திருக்குது, விவசாயங்கள் அப்படி கைவிடப்பட்டு வந்திருக்குது, உம்ரா செஞ்சுட்டு திரும்பி போறது, பயணத்தில் வந்த மக்களை யுத்தத்துக்கு அழைச்சா எப்படி இருக்கும், பயங்கரமான நிலை. இந்த நிலைமையிலும் அந்த தியாக உணர்வோட அந்த யுத்தத்துக்கு பழிக்கு பழுதீர்த்து விட்டு நபியுடைய கட்டளைக்கு முழுமையாக அவர்கள் உடன்பட்டார்களே, செவிமடுத்தார்களே, யாருமே பின்வாங்கவில்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுகின்றான், லக்கத் ரழியல்லாஹு அனில் முஃமினீன், இந்த மூமின்களை அல்லாஹு தஆலா திட்டமாக பொருந்திக் கொண்டான். லா இலாஹ இல்லல்லாஹ், அதனால தான் நாங்க என்ன செய்கின்றோம், சஹாபாக்கள்லே சிறந்தவர்களுடைய பட்டியலை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் யாரு, பத்ருடைய சஹாபாக்கள், அடுத்ததாக பைஅத்துர் ரிதுவான். இந்த ஒப்பந்தத்திலே நபியோட ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள் அவங்க ஆக முக்கியமானவங்க. பைஅத்துர் ரிதுவான்ல நபியுடைய கையோட கையை பிடிச்சி பைஅத் செய்தவர்களை பத்தி அல்லாஹ் என்ன சொன்னான், லக்கத் ரழியல்லாஹு அனில் முஃமினீன இஸ் யுபாயிஊனக தஹ்த அஷ்ஜரா, அந்த மரத்துக்கு கீழால், அந்த மரம், அந்த குறிப்பிட்ட மரம், அந்த மரத்துக்கு கீழால் உங்களோட உடன்படிக்கை செய்து கொண்ட, உங்களோட உடன்படிக்கை உறுதிமொழி எடுத்துக்கொண்ட அந்த மூமின்களை அல்லாஹு தஆலா நிச்சயமாக திட்டமாக பொருந்தி கொண்டான். அவர்களுடைய உள்ளத்திலே இருந்ததை அல்லாஹு தஆலா அறிந்து கொண்டான். அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த உண்மையான உறுதியான நம்பிக்கை அல்லாஹு தஆலா அறிந்து கொண்டான். அவர்களின் மீது அல்லாஹு தஆலா அமைதியை இறக்கிவிட்டான். அவர்களுக்கு ஃபத்ஹன் கரீபா, மிக விரைவிலே உள்ள ஒரு வெற்றியையும் அல்லாஹு தஆலா வாக்களித்து விட்டான், வழங்கி இருக்கின்றான். அவர்கள் அடையக்கூடிய மிகப்பெரிய மகானிம், கனிமத்து பொருட்கள், கொள்ளை பொருட்களையும் அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கின்றான். ஹக்கீமா, அல்லாஹு தஆலா மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அந்த இடத்துல தொடர்ந்து சொல்லுகின்றான். அவர்கள் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை, அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை அல்லாஹு தஆலா பெருமிதப்படுத்தி அதை கண்ணியப்படுத்தி அந்த மக்களை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டதாக சொல்லுகின்றான். இதுல இந்த பைஅத்துர் ரிதுவான் என்ற பேர் வந்ததற்கான காரணம் என்ன, இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா இது பொருத்தத்துடைய உடன்படிக்கை, வாக்குறுதி என்று சொல்லி அல்லாஹு தஆலா இதை புகழுகின்றான். ஆகவே இப்ப இந்த புறம் இந்த பக்கம் என்ன செய்யறது, இப்ப இந்த விவரம் யாருக்கு தெரியாது, இந்த செய்தி மக்காவுக்கு போல. மக்காவில் வந்து உஸ்மான் நல்ல முறையில் ட்ரீட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இங்க நபி அவங்க வந்து யுத்த பிரகடனம் செய்து யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்ப அது கடையில் யார் செஞ்சாங்க, உஸ்மான் திரும்பி வந்துட்டார். இந்த உறுதிமொழிகள் எல்லாம் எடுக்கிறது கடையில் உஸ்மான் திரும்பி வர அவர்களும் என்ன செய்து விட்டிருக்கின்றார்கள், சமாதானத்துக்காக யாரை அனுப்பி விடுகின்றார், சுஹைல் இப்னு அம்ர். சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு முக்கியமான தலைவர் தான். சுஹைல் அனுப்பிவிட்டாங்க. சுஹைல் வருகின்றார். சுஹைல் இடத்துல சொல்லி அனுப்புறாங்க, நீங்க உங்களோட மனசுல எதெல்லாம் தோன்றதோ அப்படியான சில கண்டிஷன்களை போட்டு முகமதோட ஒரு உடம்படிக்கை செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் உடம்படிக்கைக்கு அவர் சமாதானத்துக்கு தயாரா தான் இருக்கார் போல விளக்குது பேச்சுகளை பார்த்தா. இப்ப ஓவரால பார்த்தா ஒரு சமாதானத்துக்கு தயாரா இருக்கிறாரு. நாங்களும் அந்த தயார், நாங்களும் தயார் என்பதை கொஞ்சம் இறங்கி போறாங்க. நாங்களும் தயார் என்றதை நீங்க தெளிவுபடுத்துங்க. ஆனால் இந்த வருடம் மக்காவுக்குள்ள வரக்கூடாது, அந்த பிரஸ்டிஜ் பிரச்சனை ஒன்றுச்சு. இந்த வருடம் வரையலாது, அடுத்த வருடம் விரும்பினா அவருக்கு பிரச்சனை, அடுத்த வருடம் விரும்பினா அவங்க வரட்டும், பிரச்சனை இல்லை. இந்த இயர்ல இப்ப வந்திருக்கிற இந்த பயணத்துல உம்ரா செய்யறதுக்கு அனுமதி இல்லை. நான் அவங்க சொந்த இடமா தான் பேசுறாங்க. இந்த இடத்துல இந்த வருடம் இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு அவகாசம் கொடுக்க முடியாது, திரும்பி போக சொல்லுங்க. அடுத்த வருடம் விரும்பினா அவருக்கு வர சொல்லுங்க. நாங்கள் அதுக்கான களங்களையும் எல்லா வசதிகளையும் நாங்கள் அமைச்சு கொடுத்து அந்த ஏற்பாடுகளை செய்வோம். இந்த கண்டிஷனை இன்க்ளூட் பண்ணி உங்களோட உள்ளத்தில் என்னென்ன நல்ல நல்ல கண்டிஷன்கள், எங்களுக்கு சாதகமாக என்னென்ன கண்டிஷன்கள் இருக்குதோ அந்த கண்டிஷன்களை போட்டு கைச்சாத்துட்டு ஆள் அனுப்பி வைங்கப்பான்னு சொல்லி சுஹைல் அனுப்பி வைக்கிறாங்க. முகமது எப்படியாவது திருப்பி அனுப்புங்கிற கண்டிஷனில் சுஹைல் இப்னு அம்ரு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ சுஹைல் வர்றாரு. சுஹைலுடைய வருகையை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, கது சஹுல் அலக்கும் அம்ருக்கும். வர்றவர் சுஹைல் தானே, சுஹைல் என்ன சாஃப்டானவர், லேசானவர். அப்ப நபி அவங்க பேரை வச்சு என்ன செஞ்சாங்க, அதுல நன்மை எதிர்பார்த்தாங்க, பிரச்சனை இல்லை. நபி அவர்கள் வந்து பொதுவாகவே கான யுஹிப்புல் ஃபஅல், யுஹிப்புல் ஃபஅல் சொன்னால் சகுணம், அபசகுணம் இருக்குதா இல்லையா, சகுணம் சொன்னா நல்ல நேரம் பார்க்கறது, பால் பார்க்கறது. பால் பார்க்கறது ஊர்ல வந்து பால் புஸ்தகம் வச்சுக்கோங்க, அதல்ல. ஒருத்தருடைய பேர் நல்ல பேராயிருந்தா அந்த பேரை வச்சு அவருடைய குணம் நல்லா இருக்கும், அவருடைய நடவடிக்கைகள் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த கருத்தை நம்பி அவங்க வைப்பாங்க. அந்த அடிப்படையில சுஹைல் சஹல் சொன்னா லேசானவர், சஹலண்டா லேசானவர். ஆகவே கத் சஹல் அலக்கும் அம்ருக்கும், உங்களோட காரியம் வந்து லேசாகி விட்டது, பிரச்சனைகள் இல்லை போல விளங்குது. வர்றால பார்த்தா வர்றவர் சுஹைல்ன்றதுனால சமாதானமாக ஏதாவது முடியும்னு நம்பி அவங்க முன்கூட்டியே சஹாபாக்கள் சொல்றாரு. சுஹைலுடைய வருகையை பார்த்துட்டு சொல்றாங்க. சுஹைல் வந்திருந்து நபியோட இப்ப பேச்சுவார்த்தைகளை பேசி 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 கண்டிஷன்களை போடுறாங்க. நாலு கண்டிஷன்கள், நாலு கண்டிஷனை பார்த்தோம்னு சொன்னா இந்த நாலுமே அவர்களுக்கு சாதகமாக தான் போடுறாங்க. ஆனால் நபி அவர்கள் தங்களுடைய பணிவின் உச்சகட்டத்தில் இருந்தாங்க. நபி அவங்க மிகப்பெரிய அவர்களுடைய தாராளத்தன்மையையும் அந்த பணிவையும் காட்டினாங்க. ஏன், ஒரு தூர நோக்கம் நபி அவர்களுக்கு இருந்தது. இந்த இடத்துல நாங்கள் முறிச்சு மோதி அடித்து பிரச்சனையை படுத்தி கொண்டு போய் எங்களுடைய இந்த உம்ராவை செய்வதை விடவும் இதை நாங்கள் சற்று தாமதப்படுத்தினாலும் இதில் பெரிய நன்மை இருக்குது. எங்களுடைய டார்கெட் வந்து உம்ரா இல்ல, முழு மக்காவையும் எங்களை கண்ட்ரோலில் கொண்டு இதான டார்கெட். இதுதான் ஆகப்பெரிய எங்களுடைய அடைவு. எங்களுடைய மிக முக்கியமான அடைவு என்ன? மக்காவை நாங்கள் கைப்பற்றணும். இப்ப நாங்க சண்டைக்கிட்டு இதுக்குள்ள வந்து இரத்தங்களை சிந்தி ஏற்கனவே பிரச்சனை பட்டிருக்கிறோம், இன்னும் பிரச்சனைகள் தேவையில்ல. ஆகவே எல்லா கண்டிஷனுக்கும் நபியவங்க உடன்படுறாங்க, நபியவங்க எதையும் திருத்தல. அப்ப கண்டிஷன்களை பார்க்கக்கூடிய நல்லா கவனிங்க சார்களே. முதலாவது கண்டிஷன் என்ன? நபி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனை போடுறாங்க, இந்த வருடம் திரும்பி போயிடணும், இந்த வருடம் மக்காவுக்குள்ள நுழைவதில்லை. அடுத்த வருடம் முஹம்மதும் அவர்களுடைய தோழர்களும் முஸ்லிம்களும் என்ன செய்வார்கள்? மக்காவுக்கு வருவாங்க, அதுவும் 3 days ட்ரிப், 3 நாள் பயணத்தில் வருவாங்க. அவங்க வந்து யுத்தத்துக்கான எந்த ஆயுதங்களையும் எடுத்து வரக்கூடாது. ஒரு பயணி அவர்களுக்காக நீங்க இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த ஆயுதம் இருக்குதே, ஒரு வாள், இது மாதிரியான ஒரு ஆயுதம், அதுவும் எங்க இருக்கணும்? வலி இருக்கக்கூடாது, அது உரையில போட்டு பாதுகாப்பாக உள்ள பதுக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிலையில வந்து அடுத்த வருடம் என்ன செய்து கொள்ளலாம்? உம்ரா செய்து விட்டு போகலாம். அவர்களுக்கு எங்களுடைய தரப்புல யாரும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகேயா? ஓகே, அதுலே ஃபெயிலி. அதே என்ன செய்யறது? அது சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்கும்? இந்த கண்டிஷனுக்கு நபியோ ஓம்பட்ட நேரமே இரத்தம் கொதிக்குமா இல்லையா? அட, இவ்வளவு நேரம் இருந்து இங்க ஏற்கனவே நாங்க நபியோட பைஅத் செஞ்சிருக்கோம், உசுறு போனால் நாங்க என்ன செய்யறது? யுத்தம் செய்வோம் பைஅத் செஞ்சிருக்கோம். ஆனா நபி அவங்க ஓம்பட்டுறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். இதுதான் நபியுடைய பணிவு. நபி அவர்கள் அந்த தூர நோக்குடன் செயல்படுகின்றார்கள். ஆகவே நபி அவங்க முதலாவது கண்டிஷன் சுஹைல் சொல்ல சொல்ல நபி அவங்க தலையாட்டாங்க, ஓகே பிரச்சனை இல்லை. இரண்டாவது கண்டிஷன், இரண்டு தரப்பினர்களுக்கு மத்தியில 10 வருடம் யுத்த நிறுத்த ஒப்பந்தம், போர் கிடையாது. 10 வருடத்துக்கு எங்களுக்கு உங்களுக்கு இடையில எந்த யுத்தமும் கிடையாது, யாரும் யாரையும் தாக்குறது இல்ல, எங்களோட பயணங்கள் எல்லாம் நாங்க சுமூகமா போய் வருவோம், நீங்களும் வரலாம் போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல எல்லாரும் நிம்மதியாக சமாதானமாக இருக்க வேண்டும், ஓகே பிரச்சனை இல்லை. மூணாவது ஒரு கண்டிஷனை போட வர வர முத்துது. மூணாவது கண்டிஷன் மோசமான ஒரு கண்டிஷன் போட்டான் சுஹைல். என்ன போடுறான்? மூன்றாவது கண்டிஷன் சொல்றா, இப்ப உங்களில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்களில விரும்பியவர்கள் உங்களோட இணைந்து கொள்ளலாம், உங்களோட கூட்டு சேர்ந்து கொள்ளலாம். அந்த அலையன்ஸ் அந்த காலத்தில் இருந்தது, அலையன்ஸ் அந்த காலத்தில் இந்த கூட்டணி என்றது, கூட்டுப்படை என்றது அந்த காலத்தில் இருந்தது. விரும்பியவர்கள் முகமதோட சேர்ந்து கொள்ளலாம், மற்றும் விரும்பியவர்கள் குறைஷி காவிர்களாகிய குறைஷிகளாகிய எங்களோட இணைந்து கொள்ளலாம், எங்களோட இணைந்து கொள்ளலாம். இப்படி இணைந்து கொண்டதற்கு பின்னாடி, நாலாவது கண்டிஷன் தான் மோசமானது, இப்படி இணைந்து கொண்டதற்கு பின்னாடி அந்த கூட்டு சேர்ந்த மக்களுக்கு அடுத்த அணியினர்கள் ஏதாவது தீங்கு செய்தால், யாருக்கு? உங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்ததை போன்றுதான் கணிக்கப்படும். அதாவது நபியோடு யாராவது கூட்டிணைந்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த கோத்திரத்தினர்களுக்கு அந்த மக்களுக்கு நாங்க யாரும் தீங்குகள் செய்தால் அது உங்களுக்கு செய்த தீங்காக கருத வேண்டும். அதே போன்று எங்களோட யாராவது இணைந்து கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னாடி அந்த மக்களுக்கு நீங்க ஏதாவது செய்தாலும், உங்களோட யாராவது ஏதாவது செய்தாலும் அது எங்களை தாக்கினது போன்றிருக்கும். அப்ப நிபந்தனையை உடன்படிக்கையை முறித்ததாக வரும், அதுக்கு பின்னாடி யுத்தம் ஏனைய பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டுறாங்க, அதுவும் ஓரளவு நியாயம், பிரச்சனை இல்லை. நான்காவதுதான் பயங்கரமானது. நான்காவது கண்டிஷன் போட்டாரு, உங்களில் மன் அதா முஹம்மதன் மின் குரைஷின் மின் கைரி இதனி வலியே ஐ ஹாரிபம் மின்ஹும் ருத்தஹு அலைஹிம். எங்கட தரப்புல இருந்து, எங்கட தரப்புல இருந்து இவ மக்காவுல ஏற்கனவே பலவீனமாக நொந்து போன சில முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, எங்கட தரப்புல இருந்து யாராவது உங்களிடத்திலே எங்கள் அவர்களுடைய எஜமானனுடைய உத்தரவு இல்லாம, அடிமைகளாக இருந்தா எஜமானுடைய உத்தரவு இல்லாம, பொறுப்பாளர்களுடைய உத்தரவு இல்லாம திரும்பி வந்தால், நீங்க அவரை திருப்பி அனுப்பணும், எங்கள்ட்ட திருப்பி அனுப்பணும். எங்க டாக்கள் யாரும் உங்கள்ட்ட வந்தால், மக்காவாசிகள் யாரும் மதீனாவுக்கு திரும்பி வந்தால், அவரை நீங்க திருப்பி அனுப்பிடணும். அவரை வச்சுக்கொள்ள முடியாது, உங்களோட ஆள் என்று சொல்லி முஸ்லீமாக இருந்தாலும் அவரை திருப்பி அனுப்பணும், காபிராக இருந்தாலும் திருப்பி அனுப்பணும். அவருக்கு எந்த தீங்கும் செய்யாம சேஃபாக அவரை கொண்டு வந்து எங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். ஆனால் உங்களோட மார்க்கம் சரியில்லை, உங்களோட கொள்கையில் அவங்களுக்கு பிடிப்பில்லை என்று உங்களோட இருக்கிறவங்க யாராவது எங்கள்கிட்ட திரும்பி வந்தால், நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். வருவாங்களா? அப்படி யாரும் வரமாட்டாங்க. ஆனாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு நோக்கத்தில் திரும்பி வந்தாலும், மக்காவுக்குள்ள வந்தாலும் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் என்ற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. அதுக்கு நபி அவங்க உடன்படுறாங்க, பிரச்சனை இல்லை, அந்த ஒப்பந்தத்துக்கும் உடன்படுறாங்க. உடன்பட்டதுக்கு பின்னாடி இதெல்லாம் எழுதணுமே, இதெல்லாம் இப்ப வேர்பலி நடந்துட்டு, வேர்பலி வாய்ப்பேச்சில இந்த செய்திகள் எல்லாம் சொல்ல. ஆனா இது எப்ப அதுக்கு வெலிடிட்டி வரும், அதுக்கு எப்ப வெயிட் ஒன்று கிடைக்கும், கைச்சாத்திரப்படணும். ரெண்டு தரப்பினர்களும் நபியும் இந்த சுஹைலும் ரெண்டு பேரும் கைச்சாத்திரனும், அது எழுத்துல வரணும். அப்ப நபிக்கு எழுத தெரியாது, உம்மி நபி அவங்க யாரு கேட்டுக்கொண்டிருந்தாங்க, ஆனா எழுத தெரியாது. அலிய கூப்பிடுறாங்க, அலி வாங்க எழுதுங்க, அலி வாங்க எழுதுங்க. ஃபாமில அலை நபி அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க எழுதுங்க. நபி அவங்க சொல்றாங்க இப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுங்க. ஆரம்பிக்கிறது எப்படி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுஹைல் சொல்றாரு, அம்மர் ரஹ்மானு ஃபவல்லாஹி லா நத்ரி மா ஹுவ. ரஹ்மான்னா எங்களுக்கு தெரியாது, ரஹ்மானுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஏன் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், வஹும் யக்ஃபுரூன பிர் ரஹ்மான். ரஹ்மான்ன்ற பேர் அல்லாஹ்வுக்கு சொல்றதுக்கு அவங்க தயாராக இல்ல. ரஹ்மான்ன்ற பேரை முக்கியமான ஒரு தகவல் இது, காஃபிர்கள் வந்து ரஹ்மான்ன்ற பேரை அல்லாஹ்வுக்கு சொல்றதுக்கு அவங்க தயாராக இல்ல. ரஹ்மான் ஃபவல்லாஹி லா நத்ரி, வல்லாஹின்னு சொல்றாங்க, அல்லாஹ்னு சொல்லுவாங்க அவங்க. ஃபவல்லாஹி லா நத்ரி மா ஹுவ, நீங்க தான் ரஹ்மான்ன்ற பேர் வச்சிருக்கீங்க அல்லாஹ்வுக்கு, நாங்க எங்கள்ட்ட அப்படி பேர் கிடையாது, எங்களுக்கு தான் அல்லாஹ்ன்னு தான் பேர். எங்களுக்கு ஷிர்க் வச்சாங்க, அல்லாஹ்ன்ற பேர் இருந்ததா இல்லையா? அல்லாஹ்ன்னு தான். ولكن اكتب بسمك اللهم بسم الله الرحمن الرحيم انا لذي بسمك اللهم انا لذي அவன் சொல்றான் யாரே சுஹைல் சரி بسمك اللهم அப்ப بسمك اللهم انت எழுதுறாங்க அப்படி சொல்லி கொண்டு வந்து இப்ப எழுதணுமே இது யாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மதுக்கும் குரைசிகளுடைய தரப்புல இருந்து அனுப்பப்பட்ட தூதுவர் சுஹைல் இப்னு அம்ருக்கும் இடையில் எழுதப்பட்ட ஒப்பந்தம் அண்டு ஃபர்ஸ்ட்ல அந்த ஹெடிங் வரணுமா இல்லையா அந்த 300 ல வரணும் என்ன பொய்ப்பித்தாலும் நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அழிக்கு சொல்றாங்க என்ன செய்யுங்க, முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் எழுதுங்க. வயம் ஹுவலஃப் ரசூலுல்லாஹ் எழுதிட்டாங்க, அழி வந்து எழுதிட்டாங்க, ஹாதா மா ஸாலஹ அலைஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எழுதிட்டாங்க, சொல்ல சொல்ல எழுதிறாங்க அழி. அப்ப நபி அவங்க சொல்றாங்க அந்த ரசூலுல்லாஹ்னு அழிங்க, அதுக்கு பதிலாக இப்னு அப்துல்லாஹ்னு போடுங்க. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்ன்ற வார்த்தையை அழிச்சிட்டு முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ்னு எழுதுங்க. அலி ரதியல்லாஹு தஆலான் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீதானையாக நாளிக்கு அல்லாஹுடைய ரசூல் நீங்க, உங்களை நம்பி நாங்க எல்லாரும் உங்களை ரசூல நேத்திருக்க, என்னுடைய கைப்பட நான் ஒரு பொழுதும் இதை அழிக்கவே மாட்டேன், எழுதினத நான் அழிக்க மாட்டேன். நபி அவங்க சொன்னாங்க, அப்ப எந்த இடத்துல இருக்குது அது தெரியாது நபிக்கு வாசிக்க, காட்டினாங்க இதுதான் அந்த ரெண்டு வார்த்தை ரசூல் அல்லாஹ். நபி அவங்க செய்றாங்க, அவர்களுடைய கையால் அழிச்சிடறாங்க, தங்களுடைய கையினால் அழிச்சிடறாங்க. இப்ப நீங்க எழுதுங்க, நபி அவங்க அழிச்சு சொல்றாங்க, இப்ப நீங்க இப்னு அப்துல்லாஹ் எழுதுங்க, அதுக்கு பதிலாக ரசூலுல்லாஹ் எடுத்து போட்டு இப்னு அப்துல்லாஹ் எழுதுங்க. இப்னு அப்துல்லாஹ் எழுதுறாங்க, எழுதி அந்த ஒப்பந்தம் அப்படியே எழுதப்படுகின்றது, ஒப்பந்தம் அப்படியே எழுதப்பட்டு இரு தரப்பினர்களாலும் கைச்சாத்திரப்படுகின்றது. கைச்சாத்திரப்பட்டதும் அங்க இருந்த முக்கியமான ரெண்டு கோத்திரத்தினர்கள், ஹுசா கோத்திரத்தினர்களும் பனு பக்கர் கோத்திரத்தினர்களும் உடனடியாக அவர்களுடைய அந்த அலையன்ஸ் யாரோடு அவங்க இணைகிறாங்கன்றதை உடனடியாக அறிவிக்கிறாங்க. ஹுசா கோத்திரத்தினர்கள் உடனடியாக டிக்ளேர் பண்றாங்க, நாங்க முகமதோட இணைஞ்சு விட்டோம், முகமதுடைய கூட்டத்தில் நாங்க சேர்ந்து விடுகின்றோம். பனு பக்கர் கோத்திரத்தினர்கள் சொல்றாங்க, நாங்க குறைசிகளுடைய உடன்படிக்கை அவர்களுடைய தரப்புல நாங்க சேர்ந்து விட்டோம் என்று சொல்லி உடனடியாக அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன், அங்க ஒரு கண்டிஷன் இருக்குதா இல்லையா, யாரு யாரு எந்தெந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டாங்களோ அவங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு. அவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்தது, பனு பக்கருக்கும் அதாவது ஹுசாவுக்கும் எல்லாம் பிரச்சனை இருந்தது, அவங்களால ஒரு யுத்தமே உருவாகுது. பின்னால வரும் அடுத்த வாரங்களை பார்க்கலாம், இவங்க ரெண்டு கோத்திரத்தினர்களாலே ஒரு யுத்தமே உருவாகும் பின்னால. அப்ப இவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே பிரச்சனை இருந்தது, அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு சமாதானமான ஒரு சுமூகமான தீர்வு வந்ததை இவங்க பயன்படுத்திக் கொள்றாங்க. உடனடியாக ரெண்டு பேர் ரெண்டு தரப்புல இணைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குமே, தகராறுகள் இல்லாம சமாதானமாக வாழலாமே என்ற கருத்துல பனு பக்கர் டிக்ளேர் பண்றாங்க, நாங்க குறைசிகளோட ஹுசா டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நாங்க யாரோட நாங்க முகமதோட நாங்க இணைந்து விடுகின்றோம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுல நாலாவது கண்டிஷன்ல இருக்குது, யாராவது வந்து என்ன செய்யறது, உங்களோட பக்கம் இருந்த எங்கள்கிட்ட வந்தா நாங்க திருப்பி அனுப்புறதில்லை, எங்களவங்க யாராவது உங்க பக்கம் வந்தா திருப்பி அனுப்பணும் என்று சொல்லிக்கொண்டே எழுதியெல்லாம் எழுதி முடிக்கிறது கடையிலே இந்த சுகை சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்திர வந்திருக்கக்கூடிய சுகைலுடைய மகன் தான் அபூ ஜந்தல், அவர் முஸ்லிம். இப்ப இந்த பேச்சுவார்த்தை நடந்து இந்த எழுத்து நடந்து கொண்டிருக்கிற நேரமே அவர் ஏற்கனவே மக்காவுல முஸ்லிமாகி வெளியே போகாம தந்தையுடைய தொந்தரவு ஏனைய குடும்பத்துடைய தொந்தரவுனால அவங்கள விளங்கிட்டு வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அபூ ஜந்தல். இவங்க அப்படியே அந்த கைகளில் விளங்கிடப்பட்ட அதே நிலையில வந்து நபிகிட்ட விழுறாங்க. இந்த சமாதான ஒப்பந்தம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து விழுறாங்க. என்ன எடுத்துட்டு போயிருங்க உங்களோட, என்ன இவங்களோட விட்டுட்டு போயிடாதீங்க, என்ன எப்படியாவது மதீனாவுக்கு அழைச்சிட்டு போங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு காலடிக்கு வந்துட்டாங்களே இதுதான் சந்தர்ப்பம் என்று எப்படியோ பாஞ்சி வந்து நபிகிட்ட வந்து விழுந்துட்டாங்க. நபிகிட்ட வந்து விழுந்து சொல்றாங்க, என்ன எப்படியே எடுத்துட்டு போயிருங்க. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, ஹலாஸ் நாங்க இவரை எடுத்துட்டு போவோம், இன்னும் உடன்படிக்கை கைச்சாத்திரப்படவில்லை. அப்ப சுஹைல் சொன்னா, இப்பதான் நாங்க பார்க்க போறோம் இந்த ஒப்பந்தத்துடைய நிபந்தனைகளை நீங்க நிறைவேற்றதா இல்லையான்னு பார்க்க போறோம். மாறி பேசுறான் மகன், வந்திருக்கிறது யாரு மகன், இப்ப நீங்க இவரை அழைச்சிட்டு போன ஒப்பந்தத்தை நீங்க முடிச்சிட்டீங்க. நபி அவங்க சொல்றாங்க, ஒப்பந்தம் தானே கைச்சாத்திரப்படல, இன்னும் எழுத்து முடியல, கைச்சாத்திரப்பட்டாதான் அதுக்கு வேலை இருக்குது. கைச்சாத்திரப்படாத வரைக்கும் எனக்கு இதை கொடுத்துருங்க, இவரை எனக்கு ஒப்படைச்சிருங்க, இவர் எங்களுடைய ஆள், என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, இங்க வேதனை செய்யப்படுறாரு. சுஹைல் சொல்றாரு, முடியாது, அவரை விடவே மாட்டேன். யார அபூ ஜந்தல நான் விடவே மாட்டேன். நபி அவங்க திருப்பி கேட்டாங்க, எனக்கு கொடுத்துருவன, எனக்கு கொடுத்துருங்க, ஒப்படைச்சிருங்க. திருப்பி கேட்கிறாங்க, இல்ல முடியவே முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிக்கின்றா. யாரே எதிர்பார்த்தது இவன் நல்லா சாஃப்டாக விஷயங்களை முடிப்பாண்டு, ஆனா கடைசியில அடம் பிடிக்கிறா இவன். அதுக்கு பின்னாடி அந்த அபூ ஜந்தலுடைய முகத்தில் ஒரு அறை அரைஞ்சி அப்படியே அந்த பக்கம் தள்ளிவிட்டான், போயிடு இனி இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே காபிர்களிட பக்கமே திருப்பி அனுப்புறாங்க. அப்ப நபி அவங்க அதையும் பொறுத்துக் கொள்றாங்க, அதையும் பொறுத்து கொண்டு அந்த கைச்சாத்து இடப்படுகின்றது. அபூ ஜந்தல் அந்த இடத்துல உரத்த குரலே சொல்லுகின்றார், யா மஅஷர அல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே, உரத்து இலல் முஷ்ரிகீன யோ யஃப்துனூனனி ஃபீ தீனி, யஃப்துனூனனி ஃபீ தீனி, என்னை நீங்கள் மீண்டும் இவ்வளோ மக்காவு கிட்ட வந்து நான் படக்கூடிய வேதனைகளை எல்லாம் நீங்க உங்களோட கண்கொண்டு பார்த்ததுக்கு பின்னாடியும் இனியும் என்னுடைய மார்க்கத்தில் இவர்கள் என்ன சோதனைப்படுத்தி எனக்கு பிரச்சனை படுத்தும் அளவுக்கு இப்படியான காவிர் கூட்டத்தில் என்ன விட்டுட்டு போறீங்களா என்று சத்தமிட்டு கத்தி அழுகின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், நீ சகித்துக்கொள், பொறுத்துக்கொள், அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்தினில்லே, உமக்கும் உங்களோட மக்காவுல இருக்கக்கூடிய நொந்து போன அந்த பலவீனமான மூமிங்களுக்கும் அல்லாஹு தாலா மிக விரைவிலே ஒரே விமோசனத்தை, ஒரே சுதந்திரத்தை அல்லாஹு தாலா மிக நெருக்கமான காலத்திலே, மிக குறுகிய காலத்திலே ஏற்படுத்தி விடுவான். இன்ன அகத்னா பைனனா வபைனல் கோமி சுல்ஹா, இதோ நாங்க ஒரு ஒப்பந்தத்தை நாங்க போட்டுட்டோமே, அதனால வஆதைனாஹும் அலா தாலிக் வஆதோனா அஹ்தல்லாஹி ஃபலா நக்திரு பிஹிம், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நாங்க ஒப்பந்தம் பெற்றிருக்கிறோம், அதனால நாங்க அதை நிறைவேற்றியாக வேண்டும், மாலேஷ் நீங்க திரும்பி போயிடுங்க. நபி அவங்க வேதனையோட வெறுப்போட தான் சொல்றாங்க, விருப்பத்தோட சொல்லல, நீங்க திரும்பி போங்கன்னு சொல்லி நபி அவங்க சமாதானப்படுத்தி அபூ ஜந்தல திருப்பி அனுப்புற நேரத்தில் உமர் பார்க்கிறார், இப்ப வாப்ப மகன் தானே, தந்தை மகன் தானே. உமர் அப்படியே போறார் மெதுவா, அபூ ஜந்தல் திருப்பி அனுப்புற வழியில உமர் என்ன செய்யறாரு, அபூ ஜந்தல் திரும்பி போற அதே வழியில போய் அபூ ஜந்தலே கொஞ்சம் பொறுமையாரு, இவன்லாம் முஷ்ரிக்கள் தான், இவன்கள் ரத்தம் எல்லாமே உயிர்கள் நாய்களை போலதான், நாயிட மதிப்பு இவர்களுக்கு கிடையாது என்று சொல்லி மெதுவா என்ன செய்யறாங்க, என்ன செய்யறது, என்ன நோக்கம்டா, தந்தை தானே, ஒரு வட்டு வட்டி போட விஷயம் முடிஞ்சு, இப்ப இன்னும் சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்திரப்படல் உண்டு, அடுத்து வந்து இப்ப பிரச்சனை உங்களுக்குள்ளதான் இருக்குது, உங்களோட தரப்புல இருக்குது, மகன் தந்தைய வெட்டினான் மாதிரி வாழ கிட்ட வாக்குறாங்க. உமருடைய எண்ணம் என்ன, எடுத்ததும் ஒரே பாய்ச்சலாக தந்தைய வெட்டிடுவான்னு சொல்ல எதிர்பார்ப்புல, ஆனா தந்தையை மேல இருந்த பாசத்தினால அபூ ஜந்தல் அத சொல்றாங்க, ரஜவுது அய்யாஹுத ஸைஃப ஃபயதரிப பிஹி அபா, நான் நினைச்சேன் அந்த வாழை பார்த்ததும் வாழை அப்படியே அந்த கையில இருந்து பறிச்செடுத்து என்ன செஞ்சிருவான், உடனடியாகவே தந்தையை கொலை செஞ்சிடுவான்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனா தந்தையுடைய பாசம் அவரை விட்டுவிடவில்லை. தந்தையுடைய பாசம் காஃபிராக இருந்த பொழுதிலும் அடி வாங்கிட்டார், ஏற்கனவே அடி வாங்கி உதச்சி தள்ளி அனுப்பியிருக்கிறார். அப்பையும் தந்தை பாசம் அவரை விட்டுவிடவில்லை. ஆகவே என்ன செய்யவில்லை, அபூஜந்தல் வந்தே அடியை வாங்கி கொண்டு அப்படியே போயிட்டாங்கன்னு சொல்லி உமர் ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இப்ப ஒப்பந்தம் முடிஞ்சிட்டு, ஒப்பந்தம் முடிந்து விட்டது. முடிந்து விட்டா என்ன செய்யணும், திரும்பி போகணும். திரும்பி போறேன்னு என்ன செய்யறது, சட்டம் என்ன, மார்க்க சட்டம், இஹ்ராம் அணிந்ததுக்கு பின்னாடி இது ஒரு ஃபத்வா, இது முக்கியமான ஒரு மசாலா. இஹ்ராம் அணிந்து ஹஜ் உம்ராவுக்காக வேண்டிய இஹ்ராம் நியத்து வைத்தால் அங்கே இஹ்சார் என்று சொல்லக்கூடிய நிலைமை. ஃபஇன் உஹ்சிர்தும், அங்கேதான் சட்டம் வருகின்றது. ஃபஇன் உஹ்சிர்தும், நீங்கள் அந்த ஹஜ்ஜை உம்ராவை செய்ய முடியாமல் ஒரு தடை உங்களுக்கு வந்துவிட்டால் என்ன சட்டம், அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்ய வேண்டும், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குர்பானிகளை கொடுத்து, குர்பானிகளை கொடுத்தே தலைமுடிகளை நீங்கள் சிரைத்து விட வேண்டும். குர்பானியை கொடுத்து பலிப்பிராணிகளை கொடுத்து தலைமுடிகளை சிரைத்து விட்டு நீங்கள் சென்று விட வேண்டும். கண்டிஷன் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க வந்து கண்டிஷன் போட்டு இஹ்ராம் நியத்து வைத்தால் அல்லாஹ் பாதுகாக்க, ஏதோ பிரச்சனை இருக்கிற காலங்களில் உம்ரா போறதா இருந்தா பிரச்சனை, உள்ள போகிறதுக்கு ஏதாவது தடைகள் தங்கு தடைகள் வரும் என்ற பயம் இருந்தால் கண்டிஷன் போடலாம். வைன் ஹபஸனி ஹாபிசுன் ஃபமஹில்லி ஹைசு ஹபஸ்தனி, எனக்கு ஏதாவது தடைகள் வந்தால் அந்த தடை வரக்கூடிய இடத்திலே நான் இஹ்ராமில் இருந்து வெளியேறி விடுகின்றேன் என்று கண்டிஷன் போட்டு இஹ்ராம் நியத்து வைக்கலாம். பெண்களுக்கு விசேஷமாக இந்த சட்டம் இருக்கின்றது, அவங்களுக்கு அந்த மென்சஸ் ப்ராப்ளம் வரும் என்று ஒரு பயம் இருந்தால், அச்சம் இருந்தால் அவங்க அந்த கண்டிஷனை போட்டு அவர்களுக்கு நியத்து வைத்துக் கொள்ளலாம். அந்த பிரச்சனை வந்தா உடனடியாக முடிய மாத்திரம் அவர்கள் குறைத்துக் கொண்டு, இஹ்ராம் செய்து விட்டு முடிய குறைப்பாங்களே, அந்த அளவுல முடிய மாத்திரம் குறைத்துக் கொண்டு அவங்க என்ன செய்து கொள்ளலாம், பயணத்தவர்களுக்கு திருப்பிக் கொள்ளலாம். இதுக்கு அனுமதி இருக்கின்றது. இப்ப இந்த அடிப்படையில் இப்ப என்ன செய்யணும், உம்ரா இல்ல, கண்டிஷன் வந்து உடன்படிக்கையுடைய கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷனை திரும்பி போகணும். அப்ப நபி அவங்க என்ன செய்றாங்க, இது முடிச்சதும் மக்கள்கிட்ட சொல்றாங்க, கோமோ ஃபன் ஹரு, வேற ஒண்ணு செய்ய முடியாது, உடனடியா போய் உங்களோட பலிப்பிராணிகளை குர்பானிகளை கொடுங்க, நீங்க குர்பானிகளை கொடுத்துட்டு உங்களோட தலைமுடிகளை நீங்க சிரைத்து விடுங்கள். யாருமே தயாரில்லை, என் மனசு விடுதில்லை, உம்ரா செய்யாம இஹ்ராம கழிவதா, உம்ரா செய்யாமல் குர்பானி கொடுப்பதா என்று சொல்லி, இந்த குர்பானி வந்து உம்ராவுக்கான குர்பானி, நாங்கள் சொன்னோம் ஹதி, ஹதி என்று சொன்னால் காபாவுக்குன்னு நாங்கள் பொதுவாக ஏற்கனவே சொன்னோம். நீங்க மக்காவுக்கு எப்பப்ப போனீங்களோ அந்த சந்தர்ப்பங்களில் மக்காவுக்கு காபாவுக்குன்றே அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு என்று சொல்லி அல்லாஹுடைய பாதையில் கொடுக்கக்கூடிய தர்மத்துக்கு ஹதி என்று சொல்றது. அது இன்றைக்கு எங்கள்கிட்ட பழக்கத்தில் இல்லாத ஒரு சுண்ணா, ஆனால் முக்கியமான ஒரு சுண்ணாவும் தனவியவங்க அதை கடைபிடிச்சாங்க. ஆகவே உம்ராவுக்குன்ற ஒரு அது கிடையாது, குர்பானி கிடையாது, அது ஹதி என்று சொல்றதே. மக்காவுக்கு நீங்க ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னாடி மக்காவுக்கு போறீங்கன்னா ஒரு குர்பான் கொடுக்க சொன்னா, அந்த அடிப்படையில் அந்த பலிப்பிராணிகளை நீங்கள் கொண்டு வந்தது அந்த நோக்கத்தில், அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றி விடுங்கள் என்று சொல்லி நபி அவங்க மூன்று தடவை சொல்லி பார்க்கிறாங்க. யாரும் சுமரதுக்கு தயாரில்லை, நபிக்கு நபியுடைய கட்டளைக்கு அவங்க மாறு செய்வதல்ல நோக்கம், ஆனா அந்த மனசு விடுதில்லை, இன்னொரு ட்ரை ஒன்று பண்ணுவோம் என்ன மாதிரி அவங்களோட எண்ணம் இப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க. யார் மெல்லும்பலி இப்ப நபிக்கு வந்து திண்டாட்டம் என்ன செய்யறது, இப்ப போகணும், போகும் இல்ல சட்டப்படிக்கு வெளியாகிறதுக்கு முன்னாடி நாங்க என்ன செய்யணும், குர்பானியை கொடுக்கணும், முடிகளை சிரைக்கணும், முடிகளை குறைச்சிட்டு தான் நாங்க இஹ்ராம களையணும், களையாமங்களுக்கு திரும்பி இதே இஹ்ராமோட திரும்பி போகலாது. இப்ப போறாங்க, அங்கதான் பெண்களுடைய மசூரா வேலை செய்யுது. நாங்க என்ன முடிவு வச்சுக்கோம், பெண் புத்தி சொல்றது எல்லா கட்டங்கள்ல இல்ல, சில நேரங்கள்ல குசினிலிருந்து நல்ல ஐடியாஸ் வரும், கிச்சன்ல இருந்து என்ன வர்றது ஐடியாக்கள், பயங்கரமான ஐடியாக்கள் வரும். அப்ப நபி அவங்க அந்த பயணத்துல நபி அவங்க அழைச்சி வந்திருந்தவங்க யாரு, யார் அழைச்சி வந்தவங்க, உம்மு சலமா, மாஷாலா ஞாபகம் வைக்கி, சென்ற வாரம் ஞாபகம் வைக்கிது, உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா தான் நபி அவங்க அழைச்சி வந்திருந்தாங்க, துண்டு போட்டு தானே அழைச்சி வருவாங்க. அப்ப இந்த பயணத்துக்காக உம்மு சலமா அழைச்சி வந்தாங்க. உம்மு சலமாட போய் சொல்றாங்க, நிலைமை இப்படி இருக்குது, யாருமே குர்பானை கொடுக்குறாங்களும் இல்ல முடி வெட்டுறாங்களும் இல்ல, என்ன பண்றது, அல்லாஹுடைய தூதரே இங்க சொல்லி சொல்லி சரி வராது, நீங்க உங்களோட முடி வெட்டுற ஆளை கூப்பிட்டு நீங்க முதல்ல தலைய முடிய வெட்டுங்க, நீங்க குர்பானை கொடுத்து முடிய வெட்டுங்க, அப்ப அவங்க செய்வாங்களா இல்லையான்னு பாக்கலாம். நபி அவங்க செஞ்சிட்டாங்களா, வாய் வாயில சொல்றதை விட நீங்க பிராக்டிக்கலி செஞ்சு காட்டினா உடனடியாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால உடனடியாக நபியே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க உடனடியாக எழுந்திருந்து ஒன்றும் பேசாதீங்க, நீங்க ஒன்றும் பேசாம நீங்க போய் உடனடியாக உங்களோட குர்பானை இறுத்து, அதே நேரத்தில் உங்களோட முடியை சிறக்கக்கூடிய அந்த தோழரை மலப்பிச்சு உங்களோட முடியை நீங்க குறைத்து விடுங்கள் அல்லது மொட்டை அடிச்சிருங்க. உடனடியாக நபி அவங்க போறாங்க, ஒன்னும் பேசல, என் மூணு தடவை சொல்லி இவங்க யாரும் கேட்கல, உடனடியா போறாங்க, குர்பானை கொடுக்கறாங்க, அவர்களுடைய அந்த ஒட்டகத்தை அறுத்து விடுக்கிறாங்க. அறுத்துட்டு முடியை வளமையாக நபி அவர்களுடைய முடியை வலிக்கக்கூடிய மலிக்கக்கூடிய தோழரை அழைப்பிச்சு அவங்கள்ட்ட சொல்றாங்க, என்னுடைய முடியை நீங்க சிறைச்சு விடுங்க, அப்படியே மொட்டை அடிச்சிருங்க. இதை பார்த்த தோழர்கள் போட்டி போட்டு வந்து அவர்களுடைய குர்பானிகளையும் கொடுக்க, முடிகளையும் என்ன செய்யறது வெட்டத்துக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால் தலைகளை வெட்டி கொள்ற அளவுக்கு உத்தர மற்றவருடைய ஏன் நபி அவங்க எந்த பேச்சும் இல்லாம செஞ்சிட்டாங்களே, கோபப்பட்டாங்களோ, வகி வந்துடுமோ, எங்களுக்கு அழிவு வந்துடுமோ, அப்படிதான் பயந்தாங்க, அப்படிதான் பயந்தாங்க. உடனடியாக ஏன் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் கவனம். அல்லாஹ் சொல்றானே, அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனை வந்துவிடும், அல்லது கடுமையான நொம்பலம் தரக்கூடிய வேதனை அவர்களை தொட்டுவிடும் என்பதை அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கட்டும் என குர்ஆன் வசனங்கள்லாம் படிச்சிருந்தாங்க அவங்க. அதனால உடனடியாக ஒருத்தர் மற்றவருடைய தலையை வெற்ற அளவுக்கு காயம், அங்க ரத்த காயம் தலைகள்ல, அந்த அளவுக்கு வேகமாக அங்க அந்த பக்கம் குர்பானிகளுடைய ரத்தமோட இங்க தலைகளை ரத்தம் வடிய வடிய மக்கள் என்ன செய்யறாங்க, தலைகளை அப்படியே முடிகளை சிறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சில பேர் ஷோட் பண்ணாங்க, சில பேர் மலிச்சாங்க. அந்த நேரத்தில் நபி சொன்னாங்க, அல்லாஹும்ம ரஹமில் முஹல்லிகீன், அங்கதான் துவா வருகின்றது. இறைவா, முடியை முழுமையாக முட்டை அடிக்கக்கூடியவர்களுக்கு ரஹமத் செய்வாயாக. சில மக்கள் வந்து சொன்னாங்க, வல் முகஸ்ஸிரீன யா ரசூலல்லாஹ், அங்கே இருந்தாங்க மக்கள்லையும், சஹாபாக்கள் மக்கள் தான், அவங்களையும் வல் முகஸ்ஸிரீன், வல் முகஸ்ஸிரீன், முடிய குறைக்கக்கூடியவர்களுக்கும் நபி அவங்க காது கொடுக்கல. அல்லாஹும்ம ரஹமில் முஹல்லிகீன், மறுபடி சொல்லாங்க, வல் முகஸ்ஸிரீன யா ரசூலல்லாஹ், அவங்களுக்கும் கேளுங்களே துவா, அவங்களுக்கும் ரஹமத்து வேண்டி துவா செய்யுங்களே. யாருக்கு? முடிய குறைக்கக்கூடியவர்களுக்கும். நபி அவங்க மூன்றாவது தடவையும் அல்லாஹும்ம ரஹமில் முஹல்லிகீன், அடுத்த தடவையும் கேட்கும் வல் முகஸ்ஸிரீன், அதோட சேர்க்கிறாங்க, வல் முகஸ்ஸிரீன் சொல்றாங்க, அவங்களுக்கும் துவா செய்யறாங்க. அப்படி நபி அவங்க குர்பான் கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஏழு பேர்களுக்கு, அங்கதான் சட்டம் எல்லாம் வருகின்றது, ஏழு பேர்களுக்கு ஒட்டகை அல்லது ஏழு பேர்களுக்கு பதிலாக ஒரு மாடு கண்ட விதத்தில் அங்கு குர்பான்கள் கொடுக்கப்பட்டது. அங்கே நபி அவர்கள் அபூஜஹலுக்குரிய ஒரு ஒட்டகத்தையும் அங்கே அறுத்து விடுகின்றார்கள். அதனுடைய மூக்கில் வந்து என்ன இருந்தது, ஒரு சங்கிலி மாதிரி ஏதோ அடையாளம் போடப்பட்டிருந்தது. அதை என் நபி அவங்க அந்த காவிர்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில், அபூஜஹல் ஏற்கனவே செத்தவன் தானே, அவர்களுக்குரிய ஒட்டகம் அங்கிருந்து எடுத்து வந்ததுதான், அபூஜஹலுக்குரிய ஒட்டகத்தையும் அந்த இடத்துல நபி அவங்க குர்பான் கொடுத்தாங்க. அது நல்ல விலை மிகுந்த, அதே நேரத்தில் ஒரு கண்ணியமான ஒட்டகமா தான் இருந்திருக்கும். அந்த ஒட்டகத்தையும் நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த சந்தர்ப்பத்தில் வச்சு பழி கொடுத்தாங்க. பழி கொடுத்துட்டு தான் இந்த துவாவையும் செய்தார்கள். இந்த துவாவையும் செய்து யாருக்கெல்லாம் அந்த முடி குறைக்க முடியாத அளவுக்கு தலையில பிரச்சனைகள் இருந்ததோ, தலையில காயங்கள் இருந்ததோ, அவர்களுக்கு நபி அவங்க அந்த சட்டத்தையும் கொடுத்தார்கள். அவங்க என்ன செய்ய வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், நோன்பு பிடிப்பது அல்லது ஆறு ஏழைகளுக்கு உணவளிப்பது அல்லது மூன்று நாள் நோன்பு பிடிப்பது அல்லது ஒரு குர்பானி கொடுப்பது. அது யாருடைய விஷயத்தில், காபு இப்னு உஜ்ரா என்று சொல்லக்கூடிய சஹாபியுடைய விடயத்தில் நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த சட்டத்தை கொடுத்தாங்க. அந்த சட்டத்தை கொடுத்தாங்க. அந்த ஃபிதியத்துல் அதா என்று சொல்லக்கூடிய சட்டம் அங்கே தான் இறங்கியது. ஃபிதியத்துல் அதா என்று சொன்னால், வமன் கான உங்களுடைய தலையில், அதாவது இஹ்ராம் நியத்து வைத்ததற்கு பின்னாடி ஒரு மனிதருடைய தலையில, இஹ்ராம் அதாவது உம்ராவ ஹஜ்ஜ நிறைவேற்றுவதற்கு முன்னாடி, தஹல்லுல் என்று சொல்லக்கூடிய இஹ்ராமை களையக்கூடிய கட்டம் வருவதற்கு முன்னால முடியை களைய வேண்டிய நிர்பந்த சூழ்நிலை ஏற்பட்டால், காபு இப்னு உஜ்ரா நபியிடத்தில் வந்தாங்க, அவர்களுடைய தலையிலிருந்து பேன் கொட்டுது, தலையிலிருந்து பேன் கொட்டுகின்றது. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, இப்ப என்ன செய்யறது, முடிய மலித்தால் தான் அந்த பேன்ல இருந்து அவருக்கு பாதுகாக்கலாம். அப்ப நபி சொன்னாங்க, முடிய மலித்து விட்டு நீங்க அதுக்காகவே என்ன செய்யுங்க, குற்ற பரிகாரம் என்ன செய்ய வேண்டும், எஹ்ராமோட தடை செய்யப்பட்ட காரியங்கள்ல ஏதாவது ஒன்றை செய்தால், திருமண விவகாரங்களை தவிர உள்ளவே வேறு ஏதாவது செய்தால், இப்ப தைக்கப்பட்ட ஆடைகள் அணிந்தால், நகங்களை களைந்தால், முடிய நாங்கள் நீக்கினால், இதுக்கு என்ன என்ன அதாவது குற்ற பரிகாரம் குர்பான் கொடுக்கணுமா, அப்படிதான் வழங்கி வச்சுக்கிறாங்க. எஹ்ராமோட தடை செய்யப்பட்ட ஏதாவது ஒன்றை செய்தால் ஒரு ஆடு, எல்லாத்துக்கும் ஆர்டினன்ஸ் கணக்கு போட்டு வச்சுங்க. அப்படி கிடையாது, இஹ்ராமோட தடை செய்யப்பட்ட காரியங்கள்ல முக்கியமான விடயங்கள், அதாவது மனத்திரவியங்களை யூஸ் பண்றது, ஆண்கள் தலையை மறைப்பது, அதே போன்று பெண்கள் வந்து அவர்களுடைய முகத்திரையினால் முகத்தை மறைப்பது, கை க்ளவுஸ்களை போடுவது, இந்த காரியங்களை செய்தால், முடிகளை நீக்குவது, இந்த காரியங்களை செய்தால் மூன்று ஒன்று செய்யலாம். விரும்பினால் என்ன செய்யலாம், ஆறு ஏழைகளுக்கு உணவளிக்கலாம், அல்லது மூன்று நோன்பு பிடிக்கலாம், அல்லது ஒரு குர்பானி கொடுக்கலாம். அந்த சட்டமும் இந்த சந்தர்ப்பத்தில் தான் இறங்கியது. அதுக்கு பின்னாடி இன்னும் சில மக்கள், விசேஷமாக மூமினான சில பெண்கள் மதீனாவுக்கு திரும்பி வந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்துக்கு பின்னாடி அவர்களை திருப்பி அனுப்புறதா இல்லையான்றதுல சர்ச்சைப்பட்டாங்க. இது ஆண்களுக்கு மாத்திரம் தானே, பெண்களுக்கு இல்லையென்று ஒரு சட்டத்தை கொண்டாங்க. பெண்கள் வந்தா அவங்களை என்ன செய்யறது, திருப்பி அனுப்புறதா இல்லையா என்ற ஒரு பிரச்சனை சர்ச்சை வந்தது. அதுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி சூரத்துல் மும்தஹனாவுடைய அந்த வசனங்களை இறக்கி அதுக்கு விளக்கம் கொடுத்ததை அடுத்த அமர்வுல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.